عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. நிச்சயமாக காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள், இறைவனோடு வேறு தெய்வங்களை ஒப்பிடுபவர்கள் சவாவுன் அவர்கள் சமமானவர்கள்தான். அந்தர்த்தகும் அம்லம் துந்திருகும் லாயுமினோன், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் இந்த உயர்வான வேதத்தை, இந்த உயர்வான இஸ்லாத்தை, அல்லாஹுவினுடைய வேத மறையின் விளக்கங்களை எடுத்து எம்பினாலும் கூட, அதை கொண்டு நீங்கள் எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காவிட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவினுடைய 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதை தொடர்ந்து வருகிற அதனோடு சார்புடைய அடுத்த ஆயத்து கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்ஹிஹிம், அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயங்களிலும் அவர்களுடைய கால் செவிப்புலன்களிலும் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது, வலகும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹுவினுடைய இந்த இரண்டு ஆயத்துகளும் நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்து சூராவுக்கு தஃப்ஸீர் பார்த்தோம். அல்ஹம்து சூரால அல்லாஹ் தான் யார், தன்னிடத்திலே தன்னுடைய அடியான் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான், அல்லாஹுவை அழைக்கிற முறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அதற்குரிய வரம்புகள் என்ன, அந்த வரம்பை மீறியவர்கள் காலம் சென்றவர்களினுடைய கதி என்னவானது என்பதை பற்றி சூரத்துல் பாத்திஹாவிலே ஒரு முன்னுதாரணமாக குறிப்பிட்டான். அதற்கு அடுத்தபடியாக இந்த சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா திருக்குரானை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தான். இத்தனையால் நம்ம இடத்திலே தஃப்ஸீர் நடைபெற்றது. மூமின்கள்னா யாரு, முத்தகீங்கள்னா யாரு, அவங்களுக்கு என்ன சிஃபத்து இருக்கும், ஒரு முத்தகையை அடையாளம் காணணும்னா இந்த உலகத்துல எதை வச்சு அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாலும் திடீர்னு அந்த இடத்துல ஸ்டாப்பும் பண்ணிட்டு திடீர்னு சொல்றான், காஃபிர்னா யாருன்னு தெரியுமா, காபிர்களுக்கு நீங்க சொல்ற உபதேசம் ஏறவே ஏறாது, நீங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அப்படின்ட்டு வந்துகிட்டு இருந்த ஒரு நிலையிலே அல்லாஹு தஆலா திடீர்னு ஸ்டாப் பண்ணி இடையில ஒண்ணு சொல்றான். அப்போ இதுக்கு காரணங்கள் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ரப்பினுடைய பேச்சுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு நுக்குத்தா கூட கிடையாது. அப்படி ஒரு நுக்குத்தாவுக்கு நமக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா அது நம்முடைய அறிவுத்திறனினுடைய குறைவே தவிர ரப்பினுடைய வார்த்தையில் எந்த குறைவும் இல்லாத அது உயர்ந்த புனிதத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ தொடர்ந்து மூமின்களை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ் திடீரென்று நிறுத்திவிட்டு ஏன் காபிர்களை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்வி வருது. இப்ப இதனுடைய ரூஹு, இதனுடைய உயிர், சோல், இந்த சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்தபடியா வர இந்த கேள்விய இதை எப்படி விளங்கணுங்கிற நம்முடைய இடத்தை நாம் இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை, இந்த சூரத்துல் பக்கராவை ஆரம்பிக்கிற போது இப்படித்தான் ஆரம்பிச்சான். அலிஃப் லாம் மீம், தாலிக்கல் கிதாப், நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆயத்து, இங்க படிக்கப்பட்டுச்சு, இங்க விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அதுல சொன்னா அலிஃப் லாம் மீம், தாலிக்கல் கிதாபு, இந்த வேத புத்தகம், லாரைபீகி, அதிலே பொய் கலப்பதல்ல, அதே போன்று ஷக்கு இல்ல அதுல, அதுதான் குர்ஆனு, அந்த குர்ஆன் யாருக்கு உடையது, அந்த குர்ஆனை எவர்கள் வழிபடுவார்கள் ஆரம்பிச்சான். இப்ப முதல்ல அல்லாஹ் இந்த உலகத்தாருக்கு குர்ஆன் மூலமாக கொடுக்கிற டெபினேஷன் என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆனை பத்தி தான் முதல்ல சொல்றான். குர்ஆனை பத்தி தான் அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய ஆரம்பத்திலே சொல்றான், இத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே எப்படி எப்படியோ அலைஞ்சுகிட்டு இருந்தீங்களே, உங்களுடைய பார்வைகள் என்று குர்ஆனின் பக்கம் திருப்பப்படுகிறதோ உடனே அல்லாஹ் தருகிற வாக்கியம் என்னவென்று சொன்னால், உடனே சொன்னா குர்ஆன் என்னன்னு தெரியுமா, அதுல பொய்யே கலக்கல்ல, அது சாதாரணமான வார்த்தை இல்ல, உங்களை போன்று மனிதர்கள் பேசிய வார்த்தை கிடையாது, உங்களை படைத்து, உங்களுடைய பெற்றோர்களை படைத்து, அதனுடைய மூதாதையர்களை படைத்து, இந்த உலகத்தை படைத்து, வானத்தை படைத்து, பூமியை படைத்து, அதுல இருக்கிற ஆறுகள், செடிகள், ஜீவராசிகள், அது அந்த அண்டத்திற்கு வெளியே இருக்கிற இந்த பால்வெளி, இந்த சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருக்கிற அத்தனை கோள்களையும் படைத்து, வருகிற காலங்களை அறிந்து, நடந்த காலத்தை அறிந்து, நிகழ்காலத்தையும் அறிந்து செயலேற்றிக் கொண்டிருக்கிறானே அந்த ரப்பு சொன்ன வார்த்தை, அப்போ அவ்வளோ பெரியவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கானா, என்னத்தை சொல்லியிருப்பான் அப்படின்னு மனிதர்களுடைய பார்வைகள் அங்கே திரும்புகிற போது ரப்பு சொன்னா, நான் சொன்ன இந்த வார்த்தையான இந்த திருக்குறான் இருக்கிறதே அது என்னன்னு தெரியுமா, முதல்ல அதை விளங்க, அதனுடைய மகத்துவம் உனக்கு என்னன்னு புரியுமா, அதுல என்ன இருக்கிறதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஆரம்பிச்சவன் உடனே சொன்னா, அது பொய் கலப்பில்லை, அதிலே சந்தேகம் இல்லை, அதிலே யார் ஒருவரும் சந்தேகம் கொள்ளுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதில் சொல்லப்பட்ட ஒரு நுக்குத்தா கூட ஓர் 1000 அர்த்தத்தை கொண்டிருக்கிறது, அதுல யாரும் சந்தேகப்பட்டான் அப்படின்னு சொன்னா இந்த வட்டத்தை விட்டு வெளியேறி விடுகிறான்னு ஆரம்பிச்சு அல்லாஹு தஆலா. ஆரம்பிச்சு முடிச்சுட்டு சொன்னா, இந்த குர்ஆன் யாருக்கு விளங்கும்? அப்ப அல்லாஹுவினுடைய வார்த்தைன்னு புரிஞ்சுகிட்ட, அல்லாஹுவினுடைய பேச்சுன்னு புரிஞ்சுகிட்ட, அல்லாஹ் ரொம்ப உயர்ந்தவன் தெரிஞ்சுகிட்ட, அந்த இந்த வார்த்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹுத்தாலா குர்ஆன கொடுத்ததற்கு பின்னால இந்த அல்லாஹுவினுடைய வேத வசனம் யாருக்கு விளங்கும் அப்படின்னு சொன்னா, அது மூமின்களுக்கு தான், முத்தக்கின்களுக்கு தான் விளங்கும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் திடீர்னு வேறொரு பார்ட்டியை அடையாளம் காட்டுகிறான். என்ன இந்த உலகத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு ரெண்டு வழிகளை கொண்டது. நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும், வெயில்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நிழல்னு ஒண்ணு இருக்கும், நிம்மதினு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி உலகத்திலே ராவுன்னு இருந்துச்சுன்னா பகல்னு இருக்கும். இது எல்லா விஷயத்துக்கும், மனிதர்களிலே ஆண் என்பதும் பெண் என்பதும், இப்படி உலகத்திலே எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல ரெண்டு ரெண்டா இருக்கிறத நம்ம கண் முன்னால பாக்குறோம். ஏ அப்படின்னு கேட்டா, அது இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. எல்லாருமே ஆம்பளைங்களா இருந்துட்டான்னு சொன்னா யாரும் உழைக்க மாட்டாங்க, யாருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது, எதுவும் இருக்காது, அப்படி இருப்பான், கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா மௌத்தா போலாம், பேசாம இருந்துட்டு மௌத்தா போயிடுவான். மனுஷன் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்க உடையாந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன்கிட்ட மேனேஜர் திட்டு வாங்கி பல பேர்கிட்ட எவன்ட்டெல்லாம் தகுதி இல்லாதவன்லாம் தலைக்கு மேல இருக்கானோ அவன்ட்டெல்லாம் வசவு வாங்கி சம்பாதிக்கணும்னு சொன்னா எதுக்கு? ஊரில் நம்மன் மூலமாக நம்மை திருமணம் செய்து கொண்ட, நம்மை நாடி இருக்கிற அந்த மனைவிக்கு நாம் உணவளிக்க வேண்டும், என் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான். அந்த பிள்ளைகளும் மனைவி எங்கிருந்து வந்துச்சு, இவனுடைய ஆசையின் மறுபக்கம் தான் அவைகள் எல்லாம். இப்ப அதே மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் ஒரு மனுஷன், இதெல்லாம் கஷ்டம் என்னைக்கு தெரியும்? ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையில், அதெல்லாம் கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எப்பங்க தெரியும்? உதாரணத்திற்கு சொல்லுகிற போது சொல்லுவார்கள், ஒரு அதாவது ஒரு பழக்கம் இருக்கிறதே, அந்த பழக்கம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துகிட்டே வந்துச்சு, ஒரு காலத்துல ஆதத்து பழக்கம் ஆயிருச்சுன்னு சொன்னா, ஒரு செயல்முறை ஒரு மனிதனிடத்திலே பழக்கம் ஆயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல அதை பத்தி அவனுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. ஒரு திருட்டு பய திருடிக்கிட்டே இருக்கான், ஊர்ல ஓரளவு வரையும் கூப்பிட்டு கண்டிச்சாங்க, மொட்டை அடிச்சாங்க, செம்புள்ளி கரும்புள்ளி குத்துனாங்க, குதிரையில ஏத்துனாங்க, கழுதையில ஏத்துனாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலம் முடிஞ்சு போய் கஷ்டமான கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா ஒரு அளவுக்கு மேல அவனுக்கு கஷ்டமே பழக்கப்பட்டு போயிரும், இதுதான் பொழுது லைஃப் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குன்னு. அப்ப அந்த கஷ்டம் என்று அறியப்படுகிறது, என்று நிம்மதி கிடைக்கிறதோ அந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறான். அடேங்கப்பா, ஏன் சேர்த்து என்ன பத்தி கேக்குறீங்க, என் லைஃப் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையில என்னுடைய தகப்பனார் தாயார் இல்லாத நிலையில நான் எப்படி வளர்க்கப்பட்டேன்னு தெரியுமா? அந்த காலத்துல ஒரு வாய் சாப்பாட்டுக்கு நான் எப்படி நின்றேன் என்று தெரியுமா? என்னுடைய பக்கத்து வீட்டு பிள்ளைகள் நல்ல பிரியாணியா சாப்பிடுறப்ப அதை பார்த்து எச்சி ஒழுவிய நாட்கள் எத்தனை தெரியுமா? ஒரு நல்ல ஆடை வாழ்க்கையிலே கிடைக்காதா, அதை வாங்கி தருவதற்கு தகப்பன் இல்லை என்று அழுத நாட்கள் தெரியுமா? ஆனா இன்னைக்கு ரப்பு என்ன உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான், கோடி கோடியா செல்வம் கிடைக்குது, இது எப்ப தெரியுது? அது கஷ்டம் எப்ப தெரியுது? அந்த ஒவ்வொரு வாய் கவலத்திற்கு நின்று அழுத நிலைமை என்று புரிகிறது. இந்த நிம்மதி வந்த உடனே அது தெரியுது, ஆஹா அதுதான் கஷ்டம், அதுதான் கஷ்டம். வெயில நடந்து போய்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன், ஒரு இடத்துல நல்ல மரநெல் வருகிறது, அங்கே போய் நிற்கிறான், நின்ற உடனே தான் தெரிகிறது இவ்வளவு நேரம் வந்தது மிகப்பெரிய கஷ்டம். மரநெல்ல இல்ல நடந்து போய்கிட்டே இருக்கான், ஒரு குறிப்பிட்ட அளவு வேக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு கலப்பா இருக்கு, அதுக்கு மேல முடிஞ்சு போயிரும், அவ்வளவுதான் அவனுடைய போக்கு போய்கொண்டே இருக்கும். இப்ப இந்த இரட்டை நிலைமைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிரான நிலை இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை உலகத்திலே கிடையாது. அப்ப அதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் இருக்கிறதே அது மூமின்களுக்கு மூமின்களுக்கு நேர் வழி காட்டும் என்று சொன்னால், அப்ப இன்னொரு கோஸ்டிங்கும் இங்க இருக்காங்க, அது யாரு அப்படின்னு விளங்கிக்கங்க. அல்லாஹ் இந்த இடத்துல டெஃபினேஷன் கொடுக்கிறான். தப்சீர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, கிட்டத்தட்ட இருபது ஆயத்துகளை அல்லாஹு தஆலா தொடர்ந்து இது சம்பந்தமாக இறக்குகிறான். வேதம் என்பது ஒன்று, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிக உயர்வான வேதம் ஒன்றுதான். அதை அடைந்து கொண்டவர்கள் இருவேறு குரூப்புகளாக இருக்காங்க, ரெண்டு வேறுபட்ட நிலை. ஒன்றாவது மூமின்கள், யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களை பத்தியும் அல்லாஹ் பின்னாடியே சொல்லிட்டான். அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யுகீமூன ஸலா வயூதுன ஸக்கா, மேலே சொன்ன அவர்கள் ஈமானை, அல்லதீன யுமீனூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள், தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுப்பார்கள், இன்னும் தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள், பழைய முன்னால் வந்த வேதங்களை நம்புவார்கள். இதெல்லாம் மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். இப்ப அடுத்து காஃபிர்களை பத்தி ஆரம்பிக்கிறான். இப்ப ரெண்டாவது குரூப், இன்னொரு குரூப்பை மனிதர்கள் பிரித்தறிய வேண்டும் அல்லவா, அதனால அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அப்ப காஃபிர்னா யாரு அதையும் விளங்கிங்க. அதுக்குரிய விளக்கத்தை அல்லாஹு தஆலா ரொம்ப சுருக்கி இந்த ரெண்டே ஆயத்துல கொடுத்துட்டான். இந்த ரெண்டு ஆயத்து மேலே படிக்கப்பட்டதே, நீங்கள் அந்த காஃபிர்களுக்கு நல்லுபதேசம் புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் இந்த ஈமான், இந்த இஸ்லாம் அளிக்காது. குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டா, அதையும் அல்லாஹ் சொல்றான். அவங்கள சில பேர் இருக்காங்க நேரடியான மறுப்பாளர்கள். அல்லாஹ் இருக்கான், ஆமா ரசூல் இருக்காங்க அப்படின்னு வேதம் வந்த உடனே அதெல்லாம் முடியாதியா, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூத்தவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதுதான் உண்மை, அந்த கோயில் அந்த சாமி அதனுடைய நிலைகள் இதுதான் சத்தியம்னு விளங்கிட்டு இருக்க போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப், அது இறை மறுப்பாளர்கள். இன்னொரு குரூப்பு, அது யாரு? கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதத்தை ஏற்றவர்கள் யார், வேதத்தை ஏற்காதவர்கள் யார். உலகத்துல ரெண்டு பிரிவாக அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான். ஒன்றாவது காஃபிர்கள், அவர்கள் வேதத்தை மறுப்பவர்கள். இரண்டாவது மூமின்கள், இந்த வேதத்தை ஏற்றவர்கள். இப்ப உலகத்துல நம்ம பார்க்கிறோம் பல நாடுகள் இருக்கு, அங்க போனா மலேசியா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, இதை எடுத்துக்கொண்டா இந்தியா இருக்கிறது, சவுதி இருக்கிறது, துபை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இந்த மக்கள் எல்லாம் ஓரளவு ஒண்ணு வந்தாங்க, ஓரளவு நிறத்தால் குணத்தால் ஒண்ணு வந்தாங்கன்னா, அந்த சைடு பிலிப்பைனி போய் பார்த்தா அப்படியே சம்பந்தமே இல்லாத ஒரு நிறம், ஒரு உயரம், ஒரு அவங்க குட்டைத்தன்மை, அதே போன்ற அவருடைய பேச்சு வழக்கு, ஒரு டிசைனான பேச்சு வழக்கு. அதை விட்டுட்டு அப்படி இந்த சைடு போய் சூடான் அந்த சைடுல பார்த்தோம்னா அவங்க அப்படி தலைகள் அமெரிக்கர்களுக்கு நேர் மாற்றமா சுத்த கருப்பு, அப்படி அம்மாவாசையில போட்டு எடுத்த நிறத்துல அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப உலகத்தினுடைய ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் பார்த்தா சம்பந்தம் இல்லாத, அவங்க பேச்சு இவங்களுக்கு விளங்காது, இவங்க பேச்சு அவங்களுக்கு விளங்காது, இவங்க நேரம் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க நேரம் இவங்களுக்கு பிடிக்காது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவர்கள் சாப்பிடுகிற உணவுகள் வேறு, இவர்கள் சாப்பிடுகிற உணவுகள் வேறு, இப்படி எத்தனையோ வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் இஸ்லாம் பிரித்து காட்டுகிற விதம் இருக்கிறதே ரெண்டே விதத்துல தான் அல்லாஹு தஆலா பிரித்து காட்டுறான். ஒன்னாவது அல்லாஹ்வை நம்பியவர்கள், இந்த வேதத்தை ஏற்றவர்கள். எந்த வேதம் சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறது என்று ரப்பு சொன்னானோ அந்த வேதத்தை நம்பினவங்கள்லாம் அவர்கள் மூமின்கள், முத்தகின்கள். அடையாளம் பிரிச்சுக்கங்க. ரெண்டாவது இன்னொரு கூட்டம் இருக்கான், யார் இந்த ரப்பை ஏற்காமல் இந்த ரப்பினுடைய வேதத்தை மறுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் காஃபிர்கள். ரெண்டு பிரிவு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ரப்பினிடத்திலே இந்த ஊருக்காரரு, இந்த நாட்டுக்காரரு, அல்லது அவருடைய நிலைமை, அவருடைய மொழி, எந்த வித்தியாசமும் கிடையாது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய நாளையிலே நின்று சொல்லுகிற போது சொன்னார்கள், லா ஃபதல அலா அரபியின் வலா அஜமி வலா வலா அஜமியின் அலா அரபி வலா அஃதல். அப்படி அந்த தொடர்ந்து அந்த ஹதீஸ் வருது. அதுல சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபதுல அலா அரபியின் வலா அஜமி, எந்த ஒரு அரபிக்கும் அஜமி மீது, எந்த ஒரு அரபி, அரபு நாட்டை சார்ந்தவர் அரபி மொழியை தன்னுடைய மொழியாக ஆக்கி கொண்ட அரேபிய தேசத்தவருக்கு அரபி அல்லாத வேறு நாடுகளினுடைய அஜமி, வேறு பாஷைகளை கொண்டவர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அதே போன்று அஜமி நாட்டவருக்கும் அரபி மீதும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. இவங்களை விட அவங்க பெரியவங்களோ அல்லது அவங்களை விட இவங்க ரிசால எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, நாங்கள் தான் வேதக்காரர்கள், வேதம் எங்களுடைய மொழியில் தான் இருக்கிறது என்பதற்கெல்லாம் யாருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. யாருக்கு சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ் யாருக்கு அந்த தக்குவாவை, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலினால் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்களுடைய பொன்மொழிகளை விளங்கி இந்த இஸ்லாத்தினுடைய அறிவிலே பெரிதாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சிறப்பே ஒழிஞ்சு, நீ அரபு அம்மா வயிற்றுல பிறந்துட்ட, அல்லது அஜமி அம்மா வயிற்றுல பிறந்துட்ட, அல்லது கருப்பருடைய வயிற்றுல பிறந்து விட்டாய், அல்லது செவப்பருடைய வயிற்று இதயத்திலே பிறந்து விட்டாய் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்றமோ இரக்கமோ கொடுப்பதல்ல, இதுதான் சத்தியம்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப அப்படி உடச்ச நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை தழுவி இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், அப்படி பார்த்தால் நமக்கு விளங்கிக் கொள்ளும், அந்த வித்தியாச பேதங்களே கிடையாது. ரெண்டே ரெண்டு வித்தியாசம், அல்லாஹ்வை ஏற்றவர்கள் மூமின்கள், அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி, சிவப்பனாக இருந்தாலும் சரி, அவன் அரபியாக இருந்தாலும் சரி, அவன் அஜமியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை எவன் ஏற்கவில்லையோ அவன் அஜமியாக இருந்தாலும் சரி, அவன் அரபியாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், அவன் காஃபிர் தான். இந்த ரெண்டு வித்தியாசம் தான். இப்போ இதுக்கு அடுத்து தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, இறைவனை மறுக்கக்கூடியவர்களிலே இரண்டு குரூப் இருக்காங்க. இறைவனை மறுக்கக்கூடியவர்களிலே ரெண்டு குரூப், நல்லா விளங்கிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இறை மறுப்பாளர்கள் என்பது மொத்த ஒரு குரூப், அதுக்குள்ள போய் பார்த்தா அதை ரெண்டு பார்ட்டிஷியனா அல்லாஹ் போடுறான், ஒன்னு இன்னொன்னு. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குரூப் நேரடியாக ரப்பை மறுப்பவர்கள், ரப்பினுடைய மேதத்தை மறுப்பவர்கள், அதெல்லாம் ஒன்னு இல்லேன்னு தூக்கி போட்டு போறவங்க, இது ஒரு வகை. இன்னொரு வகையை அல்லாஹ் தஆலா புதிதாக அடையாளம் காட்டுகிறான். அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, வேதத்தை நம்புறோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ரசூலை நம்புறோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, அல்லாஹுவை நம்புறோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் அந்த நம்பிக்கை இதயத்திலே இருக்கிறதா என்று திறந்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. நம்புனதாக சொன்ன விஷயங்கள் வேறு, ஆனால் செயல்படுத்திக் கொண்டிருப்பது வேறு. இவர்களுக்கு டெஃபினேஷன்னா முனாஃபிக்குகள் என்ற அடையாளம் தந்தார்கள். ஏ அல்லாஹு தஆலா அன்னைக்கு சொல்லும் போது சொல்றோம், அன்னைக்கு ஒரு ஆயத்தில் குறிப்பிடும் போது இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டோம், இன்னல் முனாஃபிக்கீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார்களே, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருக்கிறார்கள். தர்கில் அஸ்ஃபல், அல்லாஹ் சொல்றான் கீழே இருக்கான். அவனுக்கு ரெண்டு வேதனை, ஒன்னாவது நடிச்சதுக்கு வேதனை, நடிச்சான்ல உள்ள ஒண்ணு, ரசூலிடத்திலே வந்த போது ஒரு கருத்தையும், ரசூல விட்டு வெளியே போனோம்னா இன்னொரு கருத்தையும் சொல்லிட்டு தெரிஞ்சான்ல, அதுக்கு ஒரு வேதனை, அடுத்து அல்லாஹ் போய் மறுத்ததற்கு இன்னொன்னு வேதனை. அதுக்கு தான் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அப்ப சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அலாமத்துல் முனாஃபிகி சலாசுன், அலாமத்துல் முனாஃபிகி சலாசுன், ஒரு முனாஃபிக்கை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயங்களை கொண்டு ஒரு முனாஃபிக்கை அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஒரு முனாஃபிக்கு, இவர் வந்து முஸ்லிமா அல்லது முனாஃபிக்கா காஃபிரான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு முனாஃபிக்கு அடையாளம் காணணும்னா மூணு விஷயங்களை நான் சொல்லி தர்றேன், அதை நீங்க அவர்கிட்ட ஒத்து பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு அங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த லெவலுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் முனாஃபிக்கு நீங்க முடிவு பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதா ஹதத், இதா ஹதத கதிப, வஇதா வாத அ஖லஃப, வஇதா துமினா கான. இந்த மூன்று விஷயங்கள் தான். ஒன்னாவது சொன்னார்கள், இதா ஹதத கதிப, அவர் பேசினாலே அது பொய்யாகத்தான் இருக்கும். யாருங்க முனாஃபிக்கு? எவர் பேசினாரோ பேசினாலே அது பொய்யாகத்தான் இருக்கும். இதா ஹதத கதிப, வஇதா வாத அஹ்லஃப, அவர் வாக்களிப்பார் ஆனால் அதற்கு நேர் முரண்பாடாக செயல்படுவார், அந்த வாக்குறுதியை உடைப்பார். இது இரண்டாவது அடையாளம். மூணாவது சொன்னாங்க, இதா துமினா கான, ஒருவர் அவரை முழுக்க முழுக்க நம்பி ஒரு 50,000 கொடுத்து இந்த மனுஷன் காப்பாத்துவாயா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கான, அதற்கு அப்படியே மோசடி செய்வாரே, இவர் தான் முனாஃபிக்குன்னு. சகோதரர்களை ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு காலம் இருந்தது தமிழகத்திலும் சரி மற்ற பிரதேசங்களிலும் சரி, பாயா, பாய் கூட பிசினஸ் டீலிங்னா கரெக்டா இருக்குங்க, அது சரியா கொடுத்துருவாரு, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பாங்க, சரியா நம்பி. இன்னைக்கு போய் தமிழகத்துல கேட்டா நான் என்ன சொல்றாங்க, பாய்டையா, ஐயோ வேணாம், முழுசா முழுங்கிருமா. சத்திய தூதர் சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள். முனாஃபிக்கீன்கள் யாரு? இந்த ஆயத்துல இந்த தஃப்ஸீர் எழுதும் போது எழுதுறாங்க, அவர்களும் குஃப்ரிலே உள்ளவர்கள் தான். குஃப்ரில் அடக்கம், இஸ்லாத்துல அல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டோம், குஃப்ரிலே, குஃப்ரில் அடக்கம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆயத்து, இந்த சூரத்துல் பக்கராவினுடைய முதல் 20 ஆயத்துகளிலே அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன, அந்த குர்ஆனை பின்பற்றுகிற இரண்டு கூட்டத்தார்கள் என்னன்னு தெளிவா சொன்னான். 5 ஆயத்துல சொல்லுகிற போது மூமின்களை பற்றி சொன்னான். இந்த 2 ஆயத்துல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கமே, இந்த 2 ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது காஃபிர்னா யாருன்னு சொல்லிட்டான். மூமின்களை பத்தி 5 ஆயத்து, காஃபிர்களை பத்தி 2 ஆயத்து, மீதி இருக்கிற எத்தனை ஆயத்து, 13 ஆயத்துகளில் முனாஃபிக்குனா யாருன்னு தான் சொன்னான். ஏன் அப்படி சொல்லணும் அல்லாஹ் தேவையில்லாம எதையாவது பயன்படுத்துவானா? தேவையில்லாம அல்லாஹ்வுக்கு சொல்லணும்னு தேவையா? அப்போ அது என்ன கொண்டிருக்கிறது, ஒரு மனிதன் உள்ளே என்ன கொண்டிருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. நடிச்சுக்கலாம், வெளியே தொப்பி போடலாம், தாடி வைக்கலாம், அப்படி செய்யலாம், ஜிப்பா போடலாம், அட நான் தான் பெரிய மனுஷன், நான் தான் ஆளு கீழுன்னு காட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ள என்ன,
அதை பார்த்தறியணும்னா ரொம்ப கஷ்டம்,
ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதனுக்கு அவனுக்கே தெரியாது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம ரொம்ப நல்ல நிலைமையில தானே இருக்கோம். அல்லாஹ் பின்னாடி ஒவ்வொரு ஆயத்திலையும் புட்டு புட்டு வைக்கிறான், நீ எப்படி இருக்கே, உன்னுடைய மனசாட்சியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி கேளு, மூமினா இருக்கியா, முஸ்லீமா இருக்கியா, காபிரா இருக்கியா, முனாபிக்கா இருக்கியா. அட நம்பிட்டா மட்டும் போதுமா, அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிட்டா மட்டும் போதுமா? அப்ப குஃபுருனா என்ன? இந்த இடத்துலதான் விளங்க வேண்டிய கடமை. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், அல்லதீன இன்னல்லதீன கஃபரு, அந்த காபிர்கள், சவாவுன் அலைஹிம் அந்தர்தஹும், அவர்களுக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்ப காபிர்னா யாரு? குஃபுருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அசல்ல இந்த குஃபுரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மறைத்தல் என்பது அர்த்தம். சத்தர, அரபியில சத்தர அப்படின்னு சொன்னா மறைச்சான். தொழுகையில நம்ம நிக்கும் போது சத்ரா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த சத்ரானா என்ன? நாம் தொழுகிற தொழுகைக்கும் நமக்கு முன்னால் இருக்கிற நிலைமைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் சஜதாக்கு போவோமோ அதை தாண்டி ஒரு பொருளை வைத்துக் கொள்ளுவது. ஏன்னா இடையில போறவங்க இது பண்ணாம அதுக்கு பேரு சத்ரா அப்படின்னு பேர் அரபியில. விஷயம் வந்துட்டதுனால சொல்லாம இருக்க முடியாது சகோதரர்களை. இதை பற்றி பல பேர் சொல்லியிருக்காங்க இங்க இந்த தொழுகையில குறுக்க போறது சம்பந்தமா. ஆனாலும் இன்னும் இதுவரையும் அதாவது அந்த மிருகங்கள் மீது பெய்த மழையாகத்தான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. எந்த ஒன்னையும் கவலைப்படுறது கிடையாது. யார் எங்க நின்னாலும் சரி, நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சோமா கட 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 கடன்னு நாலு பேரை இடிச்சு தள்ளிட்டுனாலும் வெளியே போய் நின்றுறோம் தொழுது முடிச்சோடனே. அப்படி என்னதான் அங்க அங்க என்னமோ அவசரமான வேலைகளோ அல்லது யாரோ மௌத்தா போயிட்டாங்களோ அல்லது என்னதான் அங்க நடக்குதுன்னு தெரியல. அப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இங்க உள்ள உத்தி என்னன்னு தெரியல. ரப்பினுடைய அந்த அருளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பத்து நிமிஷம் கூட தான் இருந்துட்டா என்ன? இதை உங்களை மட்டும் குறை சொல்றேன்னு நினைக்க வேணாம். எல்லாரும் இருக்கிற பாகிஸ்தானிய சகோதரர்கள் மற்ற சகோதரர்கள் எல்லாம் இதே கதை தான். ஆனா நம்ம ஆளுங்க அதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இயற்கையான புத்தி என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப கொஞ்சம் லையன். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதுல இந்திய பிரதேச வாழ் மக்களுக்கு இப்படி அந்த அல்லாஹு தஆலா அந்த கொடுத்த அருள் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காத்து பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா லையன், கொஞ்சம் மென்மையான குணம். அதுவும் அந்த வட பிரதேசங்களை விட தமிழகத்துக்கு வந்துட்டா ரொம்ப லையினா, அதாவது ரொம்ப லேசான குணத்தோடு இருப்பார்கள். எந்த ஒன்றையும் யார்ட்டையும் அவ்வளவு கடுமையா சாடி இருக்கிற நிலைமை கிடையாது. அதனால நம்ம கூட கொஞ்சம் பொறுத்துக்கிறாங்க. மற்ற ஆள்கள் நடந்து போற விதமும் அன்னைக்கு கூட ஒரு ஹதீஸ ஒரு அதிர்த்து சொல்லும் போது இந்த இடத்திலே சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. தொழுகை இருக்கிறது அது ரப்புக்கும் ஒரு அடியானுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய பந்தம். அதிலே யாருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் இடையிலே வருவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்ன அல்லாஹு தஆலாவோடு அவர் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண பீத்த பெய அவனாவது ஒரு அரசியல்வாதிட்ட போய் நின்னா கூட எப்படி நடந்து போகணுங்கிறது சொல்லித்தான. அரசியல்வாதிட்ட போய் பேசுறதுக்கு அந்த ரூமுக்குள்ள நடந்து போகணும்னா பின்னாடி திருப்பி காட்டக்கூடாதான், நேர போயிட்டு நேர வரணுமா. நாளைக்கு மோத்தா போனா சுடுகாடு ரெண்டாவது நாள் தூக்கி போட போறான். அவனிடத்திலே போகணும்னா கூட அத்தனை ஷரத்துகள். அவனுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கும்போது எச்சு தெரிச்சிடக்கூடாது, முகத்தை மூடிக்கணும். அப்படி அப்படி ஒரு அரசியல்வாதிக்கு முன்னாடி யாராவது போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க போய் பேசுவீங்களா, என்ன மச்சான் எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, முன்னாடி உட்காந்து முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் கூட, அப்ப போய் பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா. ஆமா உனக்கு மச்சான் தான், பேசேன் போய் விட்டுருவானா பாப்போம். ஒரு ஒரு இன்றையிருந்து நாளை சாவுகிறவனுக்கு இந்த நிலைனா அந்த மனிதன் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறான், இரட்சகனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். உன்னை படைத்தவன், உன் பெற்றோரை படைத்தவன், உன் மூதாதையரை படைத்தவன், வானம் பூமிகளை படைத்து அரசாட்சியிலே இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருப்பான். அவனுக்கு முன்னால நின்று ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படி நடந்து போனன்னா என்ன நீ செய்து கொண்டிருக்கிறாய்? அப்ப நம்ம தொழுகிற தொழுகையினுடைய நிலைமை என்ன? அந்த தொழுகையினுடைய நிலைமை இப்படித்தான் விளங்கி இருந்துச்சுன்னா இடையில நடந்து போவோமா? போறதுக்கு மனோநிலைகள் வருமா? குறுக்க போறதுக்கு உள்ள சூழ்நிலைகளை ஏற்படுமா? ஒரு தடவை சொல்லுகிற போது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒரு மனிதர் போவதற்கு நிகழ்ந்து ஒருத்தர் போறதுக்கு எத்தனைச்சார்னா ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்க தெரிஞ்சு டப்பு நின்றுட்டார் அப்படின்னா அவர் நாற்பதானாலும் சரியே நாங்க அவரு நாற்பதானாலும் சரி. இப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அப்ப நாற்பதானாலும்னா சரினா என்ன? நாற்பது மணி நேரமா? அந்த ஹதீஸ்ல எழுதும் போது விளக்கத்துல கேக்குறாங்க நாற்பது மணி நேரமா தெரியாது, நாற்பது நாளா தெரியாது, நாற்பது மாசமா தெரியாது, நாற்பது வருஷமா தெரியாது. அதுவும் நின்றாலும் நிற்க வேண்டும். நாற்பது வருஷம் நிக்கிறாருங்க ஒருத்தர் தக்பீரை கட்டிக்கிட்டு, நிக்க முடியுமா? நிக்க முடியுதோ முடியுதோ, முகால் வேற. ஒருத்தர் நிக்கிறார் நாற்பது வருடமானாலும் நீ அங்குதான் நிற்க வேண்டுமே ஒளிந்து அதை தாண்டி போறதற்கு உரிமை கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ இன்னொரு இடத்துல ஃபிக்கிஹி மசாயில் எடுக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும் போது குறுக்க போனார்னா கையை நீட்டி தடுத்துடலாம் அவரை. அப்படி தடுக்கும் போது மௌத்தா போயிட்டார் பிரச்சனை கிடையாது. இஸ்லாத்துல ஒருத்தனை மௌத்தாக்கிட்டா உடனே கொலைவாத குற்றத்துக்கு நம்ம உயிர் எடுத்தாகணும். ஒரு உயிருக்கு பகரமாக உயிரை எடுக்கப்பட வேண்டும். ஏன் கொலை செஞ்சே? காரணம் இல்லாமல் கொலை செய்தால் நமக்கு அல்லது தீயத்து கொடுக்கணும். இப்ப இந்த இதெல்லாம் இல்ல, ஒருத்தர் அடிச்சிட்டாரு தொப்புன்னு போயிட்டாரு, ஹார்ட் பேஷண்ட், உடனே மௌத்து கீழே விழுந்து. காதி இஸ்லாமிய நாடாக இருந்தது, ஹுக்குமத்தா இருந்துச்சுன்னா உடனே தீர்ப்பளிப்பார். ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, தொழுவையில தானே அடிச்சிங்க, குறுக்க போனாரா, ரைட், இன்னால் இல்ல, புரிஞ்சு தூக்கி கொண்டு போய் சண்டாக்கு உள்ள வச்சிருக்கான், ஒண்ணும் கிடையாது. அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்ட இதை இப்ப நம்ம இதுல இருந்து ஒன்னு பாடம் படிச்சுக்கணும். நம்ம எங்கேயாவது நின்று தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம கரிச்சிப்பா அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்து நாம் சஜதா செய்வதற்கு கொஞ்சம் முன்னால அந்த சத்ராவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சத்ரா மறைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இது தனி அப்படி இந்த ட்ராக் ஃபிக்கி ட்ராக்கு போயிடும். அப்ப இந்த சைடுக்கு வந்துட்டேன்னா சத்ரா என்று சொன்னால் மறைப்பது. இப்ப இந்த இடத்துல விளங்க வேண்டும், குஃபர் என்று சொன்னால் மறைப்பது, எதையோ ஒன்றை மறைப்பது. அப்ப இதே வார்த்தையே குஃபர் என்ற வார்த்தையே இன்னொன்னுக்கும் பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஓ ஹாதா கஃபரமின்னி, இவர் எனக்கு குஃபர் செஞ்சிட்டாருன்னாரு. பெரிய உபகாரத்தை செஞ்சிருக்காரு, ஆனா அந்த உபகாரத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி போட்டு இவனா அவனை பத்தி தெரியாதா, 5 வயசா இழக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான்னா குஃப்ரானும் நியமத், அந்த மனிதரோடு செய்த அந்த நியமத்துக்கு குஃப்ர் செய்து விட்டார். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா இதற்கு உதாரணமா திருக்குர்ஆன்ல சொல்ற போது ஒரு இடத்துல சொல்றான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹு தஆலா மூமின்களுடைய அடையாளம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வருது, அதுல சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அப்ப ஒரு இடத்துல சொல்றான், கஸர்இன் கஸர்இன், அதாவது அந்த சஹாபாக்களினுடைய உதாரணம் இஞ்சி இல்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கஸர்இன், ஒரு விவசாயத்தில இருந்து இருக்கிற அந்த அதனுடைய நிலைகளை போன்று, விவசாயத்துல உள்ள வச்சிருக்காங்க இல்லையா, கஸர் ஒரு ஒரு அதாவது முளை கட்டுகிற அந்த பயிருக்கு சமமானது. அஹ்ரஜ ஷத் அஹு ஃபஆஸரஹு, அது என்ன செய்தது, தன்னுடைய முளையை வெளியாக்கியது, போட்டு உள்ள போட்டு நோண்டி அந்த போட்டு புதைச்சு வச்சுட்டு வந்துட்டாரு யாரு, விவசாயி. அப்போ அது என்ன செய்து உடைச்சுக்கிட்டு அந்த பூமியினுடைய பாகத்தை மேல ரெண்டையும் ரெண்டா உடைச்சிட்டு அந்த தன்னுடைய மொட்டை வெளியாக்கி வெளியே வருகிறது. இன்னும் என்ன செய்து அது தன்னுடைய நல்ல அதை ஸ்ட்ராங் ஆக்கி வைக்குது. கொஞ்சம் மேல வந்து நல்ல பருத்து, உதாரணத்துக்கு நெல்மணி இருக்கிறது, நம்முடைய சகோதரர்கள் நெல்மணியை தூவுகிறார்கள் வயல் இல்ல, அப்ப அந்த நெல்மணி கொஞ்சம் காலம் கழிச்சு தண்ணி ஊத்த ஊத்த பூமியை ரெண்டா பழந்துகிட்டு அப்படியே மேல வருது. எப்படிங்க இவ்வளவு பெரிய நெல்மணி, இவ்வளவு பெருசு இருக்கு அந்த நெல்மணி, பூமியை ரெண்டா பழந்துகிட்டு நேரம் வெளியே வருது, வந்து தன்னுடைய கதிரை வெளியே ஆட்டுகிறது. அப்புறம் கொஞ்சம் காலம் என்னன்னா அப்படி எந்திரிச்சு நிக்குது, அப்படி ஸ்ட்ராங்கா அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை பார். அல்லாஹ் சொல்றான், எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒன்ன வச்ச ஒண்ணு நீ மக்கி போயிடுறே, அட உலகத்துல இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தே என்னைக்காவது நீ முளைச்சிருக்கியா, எந்த மனிதனாவது பூமியில இருந்து அடக்கிட்டு வந்தவன முளைச்சிட்டாருங்க திரும்ப, யாராவது காட்ட முடியுமா, ஏன் நீ நீ மண்ணு உன்ன ஒண்ணு செய்ய முடியாது, நம்மள விட்டுருவோம், ஒரு பெரிய கத்தி அல்லது ஒரு பெரிய டப்பா இரும்ப தூக்கி உள்ள போடுங்க, 10 வருஷம் 15 வருஷம் அல்லது 20 வருஷம் 25 வருஷம் மக்கி மண்ணா போச்சு, எந்த டப்பாவது உள்ள போட்டு புதைச்சு வச்ச உடனே அப்படியே பூமியை பிளந்துகிட்டு வெளியே வந்திருக்குன்னு சரித்திரம் உண்டா? இரும்புகளை மக்க செய்கிற பூமி அல்லாஹுவினுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு ஒரு விதை ஒண்ணு இல்ல கையால முறிச்சிருவ நீ பூமியை பிளந்துகிட்டு வெளியே வருது. இரட்சகனுடைய அருளை பாருங்கள், அங்க அல்லாஹ் சொல்றான், அப்படி அது வெளியே வந்து நிற்கிற போது தன்னுடைய இதை உறுதிப்படுத்திக் கொண்டு அப்படி எந்திரிச்சு நிக்குது வெளியே, அப்படி நிற்கும் போது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், இது அந்த விவசாயிகளுக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அந்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப குஃப்ர் என்பது மறைப்பது, அதை நியமத்துகளுக்கு மாறு செய்வதற்கும் சொல்லப்படுகிறது. அசல்ல இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையில குஃப்ர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா இறைவனை மறுப்பது, அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். இரண்டாவதும் விஷயங்கள் இருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொன்னா எதெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டிய ஃபராயில்களாக இருக்கிறதோ, ஃபரது ஈமான் கொள்றது எது எது ஃபரது, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ரசூலை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், அதே போன்று இருக்கிற கியாமத்துடைய நாளை நம்ப வேண்டும். இப்ப இதெல்லாம் ஃபரது, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒன்னு குர்ஆன்ல இருந்து வந்துச்சு, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல, ஹதீஸ் தொகுப்புகள்ல இருந்து. எது யகீனி, நல்ல, அதாவது ஹதீஸே ஆஹாது என்று சொல்லுவார்கள். பத்து பத்து சஹாபாக்கள் மேலே தரவிச்சுட்டு வருவாங்க, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஹதீஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஹதீஸ், இது சஹீஹ விடலாம் கூட ஆஹாது என்று சொல்லப்படுகிற ஹதீஸ். அப்படி இந்த ஈமானுடைய பேஸ்டாக எடுக்கப்படுகிற ஹதீஸ்கள்லாம் அதுல என்ன வந்துச்சு. இப்ப அதை ஒருத்த வந்து மாற்றம் செஞ்சான்னா, இப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதெல்லாம் ரட்சகனிடத்தில் இருந்து வந்தது, அதையெல்லாம் பின்பற்றணுங்கிறது ஈமானுடைய ஒரு படித்தரம், ஒரு தரஜா. இப்ப ஒருத்தர் சொல்றாரு அதெல்லாம் முடியாதுங்க, கொஞ்சத்தை எடுத்துக்குவோம், நமக்கு முடியாட்டி கொஞ்சத்தை விட்டுருவோம் அப்படின்னு செஞ்சா, அதுக்கு பேர் தான் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய டிக்ஷனரி அடிப்படையில குஃப்ரு, குஃப்ரு அப்படிங்கறது அர்த்தம். அப்ப அவர் என்ன செஞ்சிட்டார், குஃப்ரு செய்து விட்டார், அந்த இரட்சகனுடைய அந்த தூதரனுடைய நிலைமையை அவர் மாற்றி விட்டார் அப்படிங்கறத இந்த இடத்துல அர்த்தம் கொள்ளப்படும். அப்போ குஃப்ரு என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்திற்கு மறைப்பது என்பது பொருளாக இருக்கிறது. இதுக்கு என்ன, இப்ப அடுத்து ஷரியத்தினுடைய முறையில என்ன, இப்ப காஃபிர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கதான் ரசூல்லாவே ஏத்துக்கல, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை ஏத்துக்கல, இப்ப இவங்களுக்கு எப்படி காஃபிர் அப்படின்னு பட்டம் வந்துச்சுன்னா, ஒரு அடிப்படை அறிவு, ஒரு அடிப்படை கருத்து ஒண்ண விளங்கணும். குஃபுரு அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா மறைப்பது. அப்ப இந்த மறைப்பதுங்கிறது எங்கிருந்து வந்துச்சு, ஏன் அல்ல அவர்களை காஃபிர்கள் காஃபிர்கள்னு சொன்னா? இந்த உலகத்தை என்னைக்கு ஆரம்பிச்சானோ அல்லாஹ் அங்க போயிட்டான், இந்த உலகத்தை நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சோமோ, என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியில தூக்கி இறக்கி விட்டோமோ அன்று ஷரியத்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷரியத்தை ஏற்று நடந்தார்கள், அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த ஷரியத்தை ஏற்று நடந்தாங்க. அப்படி காலங்கள் ஓடிக்கிட்டு வந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஷரியத்து அவர்களுக்கு பின்னுள்ள பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு இடையில வந்து ஷைத்தான் பூந்தான், பூந்தோன்னா அப்படியே கொஞ்சம் கஃபுலத்துல ஆகி போனா மனுஷன் அந்த நிலைமையை விட்டு மறந்து, எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம பாத்துக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராக் மாறி போறப்ப என்ன ஆயிருச்சு, ஆண்டவனை மறுக்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்ப அசல்ல வந்தது இந்த உலகத்துக்கு தௌஹீது தான், அதற்கு பின்னே அதற்கு பருதா போட்டதுனால இதுக்கு பேரு குஃப்ருன்னு பேர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது சாதாரண ஒரு அறிவு தான், ஆனால் அறிய வேண்டிய அறிவு. ஒரு மூமினுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், ஒரு முஸ்லீமுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். எப்படி குஃபர்னு பேர் வந்துச்சு, காஃபிர் காஃபிர். நம்ம ஊர்ல சொன்னா எங்கெல்லாம் பார்த்து காஃபிர்னு சொல்றாங்க, குர்ஆன்ல காஃபிர் காஃபிர்லாம் இருக்கு, சில ஆட்சியாளர்கள் குர்ஆன்ல காஃபிர் காஃபிர்லாம் இருக்கு, எங்க நாட்டுல தானே இருந்துகிட்டு இந்த அளவு காஃபிர் காஃபிர்னு சொல்றான், எல்லா காஃபிரையும் வெட்டி எடுக்க சொல்லியா குர்ஆன்ல இருந்துங்கனா. அப்ப அடிப்படை அறிவு, இதை வந்து ஒரு ஒரு சாதாரண உங்கள் பக்கத்து வீட்டிலே வாழுகிறவர் வந்து உங்களிடத்துல இதை பத்தி ஒரு விளக்கம் கேட்கிறாருன்னா சொல்ல தெரியணும்ல, சாதாரண அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க பள்ளியாச அஜரத்துட்ட வேண்டா கேட்டா சொல்லுவாரு, இருங்க சாயங்காலம் பாத்தியா ஓத வருவாரு, வரும்போது வேண்டா கேட்டு சொல்றேன். அப்ராணி பாவம் அவர் வரதே மகரிபுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தியாவது வந்து பாத்தியாவது போகும்போது என்ன பாப்பா இதுக்கு என்ன, அதெல்லாம் பெரியது, அப்புறமா வாங்க பேசிக்கோன்னு போயிருவாரு. முடிஞ்சு போச்சு, இன்னால் இல்லாயி இன்னா இலகி ராஜு. ஏன்னா இன்னைக்கு அஜித்மார்கள் எல்லாம் பாத்தியாவதுக்கும் மோழுது வர்றதுக்கும் இதே நிலைமையோட நம்ம முடிச்சிடறோம் இல்லையா, வேற என்னத்தை போய் எந்த காலத்துல என்னத்தை கேட்டிருக்கோம், ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்ப ஏங்க இந்த ஊரு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அஜித் கேட்டாரு. அவருக்கு என்ன தெரியும், சொன்னா செய்வார், அவ்வளவுதானே சொன்னா செய்வார். அஜித் இங்க வாங்க இந்த மோத்த ஆயிட்டாங்க போதுங்க தொழுவீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவருக்கு, அதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த அளவுக்கு இந்த மக்கள் தரஜா தர்றதுனால என்னமோ அந்த ஆளுகளும் அதோட முடிச்சுக்கிட்டு மோத்த ஆக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு ஆள் கூட எந்திரிச்சுன்னு சட்டையை பிடிச்சி ஏண்டா இப்படி முட்டாத்தனமா இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறதே கிடையாது, அவங்களும் பேசாம விட்டுட்டு. அதனால அந்த நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி அருள்வானாக, வேற யாரையும் மாத்த முடியாது. அப்போ அவர் என்ன செய்யறாரு, இப்ப குஃப்ருன்னு அர்த்தம் என்னன்னு முதல்ல தெரியணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப ஷரியத்து அதுக்கு பின்னே மறைக்கப்படுகிறது. இப்ப இதுல என்ன விஷயம், அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு பின்னாடி வந்தவன் பரதா போட்டான், அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் பரதா போட்டார்கள். அப்போ அந்த பரதாவத்தான் அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பேர் தான் குஃப்ரு. நான் இருக்கிறேன் என்பதை அறிவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தையே படைத்தேன், என்னை பற்றி சொல்லுவதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பினேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி பிள்ளைங்களை கொடுத்தேன், எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஒருத்தன் வந்து எனக்கு பரதா போட்டு அல்லாஹ் இருக்கானே மறந்துட்டான். அப்போ இந்த நிலைமையை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது பேர் தான் குஃப்ரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை நாம் நம்முடைய இதயத்திலே இந்த வார்த்தைக்கும் கூட எப்படி அர்த்தம் தருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவே நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அப்ப இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், நம்ம ஆரம்ப சொன்ன கருத்துக்கு அடிப்படையாக, கலக்கக்கும் காபிரும் அல்லாஹ் அந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்றான், நாம் மனிதர்களை படைத்தோம் ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் மூமின், உங்களிலே மூமின்களும் இருக்கிறார்கள் காஃபிர்களும் இருக்கிறார்கள். உலகத்திலே ரெண்டே ரெண்டு அல்லாஹ்வினுடைய படைப்பினத்திலே அல்லாஹ்வினுடைய அடியார்கள் ரெண்டே ரெண்டு ஜீவராசிகள் தான், ஒன்னாவது காஃபிர்கள் இரண்டாவது மூமின்கள். இன்னைக்கு இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நேத்து இந்த பக்கத்தில் உள்ள பள்ளியாசலுக்கு தொழுவ போயிருந்தேன் அல்குரையில், அப்ப அங்க ஒரு ஆலிம் சாவர்த்தவர்கள் கூட யாரையும் அந்த கண்ணோட்டத்தில் கடைசி வரை பார்த்தது கிடையாது, கடைசி வரையும் போய் நின்று தாபத்துக்கு தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் இறை மறுப்பாளர்கள் என்று நன்றாக தெரியும். அபு ஜஹிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத, உத்துபாவை தெரியாத, ஷோபாவை தெரியாத, எல்லா ஆளுகளையும் எந்தெந்த காபிர்கள் அந்த சமுதாயத்திலே குறைசி கூட்டத்திலே குடிகட்டி பறந்தார்களோ, இந்த இஸ்லாத்தினுடைய வேரை வேரோடு மண்ணாக அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்தவர்களை கூட நாயம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தாவத்தை ஏத்தி வச்சாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு காஃபிர்களும் நஜிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன செஞ்ச நீ, இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தாய், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னைக்காவது அல்லாஹ்வை பத்தி சொல்லிருக்கியா, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்னைக்காவது மறந்து போய் கூட அல்லாஹ்வை பத்தி என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா? பஸ்ல போறோம், 1008 பேச்சு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவனோட மார்க்கெட்டிங் பேசுற, அல்லாஹ்வை பத்தி ஒரு நாள் சொல்லிருக்கியா, ரசூலை பத்தி சொல்லி இருக்கிறாயா, சொல்ல வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்கிறதா, என்னைக்கு சொல்லிருக்கீங்க, நெஞ்ச தொட்டு பாருங்க எத்தனை நாட்கள் சொல்லி இருக்கிறார், 25 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் வாழ்ந்து முடித்து விட்டோமே, ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் யாரு என்னைக்கா சொல்லிருக்கமா. ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க, எங்க சூரிய பகவானுக்கு நாங்கள் படையல் போடுறதுதான் தீபாவளி, பாய் படையல் போட்டது சாப்பிடுங்க, கொண்டு தரனா இல்லையா, தீபாவளினா யாருக்கும் விளக்கம் தெரியாம இருக்கா, எல்லா வேலைக்கும் தெரியுது இல்ல, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, அது அவன் நல்லா பூத்திட்டான். பொங்கலுக்கு விளக்கம் சொல்ற நீ, தீபாவளிக்கு விளக்கம் சொல்ற, எல்லாம் தெரிஞ்சு 1008 சாமி எத்தனை சாமி இருக்கோ, விஷ்ணு இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணர்னா யாரு, முருகபவான்னா யாரு, அவரு விநாயகர்னா யாரு, அத்தனையும் தெரியும், விநாயகர் கோயில் தெரியும், முருகன் கோயில் தெரியும், அது தெரியும், எல்லாம் தெரியும், இத்தனை பேர்லாம் எப்படி தெரிஞ்சு. என்னைக்காவது நீங்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்று அடையாளம் காட்டி இருக்கிறீர்களா, இதயத்தில் வச்சு பார்க்கணும். அப்படி செய்யாம இருந்துகிட்டு நாம் சொல்லுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது, அவர்கள்லாம் காவிரி, அவ மாட்டுக்கு சமம்னு எப்படி சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும். இந்த மாதிரி எண்ணங்கள் பல இடத்திலே வந்திருக்கலாம்னு ஒன்னே தோணுச்சு, அந்த இடத்துல வச்சு தோணுச்சு, இதே போன்று பல மனிதர்கள் நினைத்திருக்கலாம். அப்படி நினைப்பதற்கு இஸ்லாம் ஒரு காலத்திலும் அனுமதி கொடுப்பதில்லை. அல்லாஹ் சொன்னா நாம் படைத்தோம், நாம் ஆக்கி இருக்கிறோம், அது அந்த வரம்புகளை மீறினால் நரம்புகள் உருவப்படும் எச்சரிக்கை. ஆகவே யாரையும் அப்படி தூசித்தனமா பார்க்கறத நம்ம வச்சுக்க வேண்டாம். நீ சொல்லி முடிச்சிட்டு எதுவுமே நடக்கலன்னா அப்பம் பாருங்க, என்னைக்காவது இறைவனை பத்தி, அல்லாஹுவை பத்தி, அல்லாஹுவினுடைய நிலைகளை பத்தி, ரசூல்னா யாரு, இஸ்லாம்னா யாருன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் பாருங்க பாப்போம். ஏ உங்க பிள்ளைகளுக்கு ஒழுங்கு அல்லாஹ் யாருன்னு அறிமுகப்படுத்திருக்கீங்களா, சகோதரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைய நீங்க பெத்தெடுத்த பிள்ளைய அவங்களும் பாய்மாருக்கு தான் பேர் அப்துல்லா, அப்துல் கரீம், அப்துல் கதர் எல்லாம். என்னைக்காவது அல்லாஹ் யாரும் ஒழுங்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா, அல்லாஹ் யாரும் அறிமுகம், ஒன்னே ஒண்ணு நல்லா அறிமுகப்படுத்திருக்கேன், டே இப்படிலாம் செய்யாத அல்லாஹ் அடிப்பான், எல்லாரும் சொல்றதான் எல்லா வீட்லயும், டே இப்படிலாம் செய்யாத அல்லாஹ் அடிப்பான். இப்ப அந்த பையன் சின்னதுல இருந்து விளங்கும் போது விளங்குறான், அல்லாஹ் தான் அடிக்கிறதுக்குள்ளவே, ஸ்கூல் வாத்தியார் அடிப்பாங்கன்னு பயம் காட்டுறோம்ல, அதே மாதிரி அல்லாஹ் அடிப்பா மட்டும்தான் தெரியும், அல்லாஹ் அனுப்பான்னு தெரியாதா, உனக்கு சோறு கொடுக்கறது அல்லாஹ் நீ என்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கே, இந்த சோறு வந்துச்சு அல்லாஹ்ட்டே தான் வந்துச்சு, என்னைக்கு நாம் சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் தான் கொடுத்தான், உனக்கு சட்டை கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தான், உனக்கு பேண்ட் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தான், உனக்கு காசு கொடுக்கறது அல்லாஹ் கொடுக்கறான், எல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கறான் அப்படின்னு ஒரு எண்ணத்தை சின்ன வயதுல ஏற்படுத்தி இருக்கிறோமா. அப்ப இந்த ஏகத்துவ இந்த தாவத்தை கூட செய்யாத நம்ம என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க காவிரிகள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள்னா என்னையா பேசுறோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. அப்படி காவிர்களை தூசாக மதிப்பதற்கு எங்கும் யாருக்கும் எந்த உரிமையும் இஸ்லாத்திலே கொடுக்கப்படவில்லை, அவர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அல்லாஹுவினுடைய ஜீவராசிகள், அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள். சொல்லி முடித்து விட்டு எல்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு அப்புறம் ஏத்துக்கல்ல அவங்களுடைய கொள்கையில உறுதியாக இருக்காங்கன்னா அந்த நிலைமை வேற. அதையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை யாரையும் ஒருத்து ஒதுக்கிடல, தாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்திலே அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லும் போது இந்த இடத்திலே அவர்களை அந்த காஃபிர்களை பத்தி படி சொல்லுகிறான். அப்ப இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வகுந்தும் அம்பாத் ஃபஅஹ்யாக்கும் ثم யுமீதுக்கும் ثم யுஹ்யீக்கும் ثم இலைஹி துர்ஜவுன் ஹுவல்லதீ ஹலக்க லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ ثم ஸ்தவா இலஸ் ஸமா ஃபஸவ்வாஹுன்ன ஸபஅ ஸமாவாத் வஹுவ பிக்குல்லி ஷய்இன் அலீம். அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், ஓ மனிதர்களே, ஓ மனிதர்களே, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள், கைஃப தக்ஃபுர், அல்லாஹ்வை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்கள், வகுந்தும் அம்பாத், நீங்கள் ஒன்றுமில்லாத ஜடங்களாக, மௌத்தாக்களாக, மரணித்தவர்களாக, அப்படி உங்களுடைய தந்தையாரனுடைய முதுகந்தண்டிலே விந்து துளியாக மரணம் பெற்றவர்களாக இருந்தீர்கள், அதை கொண்டு வந்து உன்னுடைய தாயினுடைய மடியிலே சேர்த்து உங்களுக்கு உயிரை அவன் கொடுத்தான், சும்மா யுஹ்யீக்கும், அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு, அதாவது சும்மா யுமீத்துக்கும், அதற்கு பின்னால் ஒரு காலங்களிலே 50 வயசு 60 வயசுல மௌத்தாக்கி விட்டுருவான், அதுக்கு பின்னால் சும்மா யுஹ்யீக்கும், இந்த மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அப்ப எழுப்பி விடுவான், சும்மா இலைஹி துர்ஜவுன், அப்போது அவரிடத்தில் தான் நீங்கள் திரும்ப போகிறீர்கள் சொன்னான். அப்ப அந்த காஃபிர்களை பார்த்து எல்லாம் கேக்குறான், எப்படி நீ ஒண்ணு இல்லாம இருந்த, உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்தா கொஞ்சம் காலம் கழிச்சு அப்புறம் மௌத்தாக்கி போடுவான், அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு எழுப்புவான், இப்படி எல்லாம் இருக்கும் போது நீ எப்படி மறுக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல சொல்றோம், ஹூவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களையும் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறார், அதற்கு பின் வானத்தின் பக்கம் திரும்பினான், ஏழு வானங்களாக அவற்றை ஆக்கினான், அலீம், அவன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இந்த ஆயத்துல இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது, குஃப்ர் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல விளக்கம் கொடுக்கான். என்ன சொன்னா, எப்படி நீங்கள் அல்லாஹுவை மறுக்கிறீர்கள், கொஞ்சம் உன்னை அப்படி திருப்பி பார்க்க வேணாமா, யார் உன்னை படைச்சா, திரும்ப யார் மௌத்தாக்குற, திரும்ப யார் உன்னை வாழ்வைப்பதற்கு கொண்டு வருகிற, எல்லாம் நம்ம தடவை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உன் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன, நீ குஃப்ருக்கு போனதுக்கு அடிப்படை காரணம் என்ன, ரப்ப மறந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன, நல்லா சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்கறான். ஏன் தெரியுமா நீ மறந்த, நீ மறந்ததனுடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் அல்லாஹ் தானா உனக்கு படைச்சான், அல்லாஹ் சொல்றான் உனக்கென்றே அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ளதை படைத்திருக்கிறான். அப்ப நீ என்ன செய்யற, சுவிட்சியை போய் போடுற, கரண்ட் வந்துருச்சு, ஆஹா சுவிட்சி தான் கரண்ட் கொடுத்துச்சு, நீ நினைச்சுக்கிட்ட சுவிட்சி தான் கரண்ட கொடுத்துச்சு, நீ கொண்டு போய் பூமியில மரத்தை நடுற, 10 வருஷம் ஆன உடனே அந்த பூமியில இருந்து மரம் வளர்ந்து வந்து நல்ல ஆப்பிள கொடுக்குது, அட பூமி தான் ஆப்பிள கொடுத்துச்சு. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்குரிய விஞ்ஞான உலகத்துல டிவியை போடுற, தமிழ்நாட்டுல நடக்கிற சட்டசபை அப்படியே தெளிவா கொண்டு வந்து அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது எப்படி பேசினாங்கன்னு காமிக்கிறான், அதை பார்த்தோம்னா அடே டிவி தான் காட்டுது, யாராவது சொல்லுவோமா, டிவியை உடைச்சு பார்த்தா அந்த அம்மா இருக்குமா. அப்போ இதை கொண்டு வருவதற்குரிய சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்தவன் யார், எந்த சூழ்நிலையில அமைச்சு கொடுத்தோம், அந்த காற்றலைகள் மூலமாக அமைக்க வேண்டும் என்ற அறிவை கொடுத்தது யார், டிவி அலையிலையும் ஒன்னா ஒரே காத்துல தான் வருது, அந்த காத்துல கலந்திருக்கக்கூடிய அந்த சில ரசாயனங்களின் மூலமாக, அந்த வேதிப்பொருட்கள் மாற்றத்தின் மூலமாக ஒளி அலைகளை, பட அலைகளை வந்து அப்படி மாத்தி அந்த எலக்ட்ரிக் ஆக்கி அங்கே அனுப்பி விடுறா, அது காத்துல பரவி வந்து திரும்ப டிவிக்குள்ள வந்து டிவி மாதிரி தெரியுது, இது சாதாரண அறிவு, எல்லாரும் பாடத்தை படிச்சிருப்போம். அப்ப ரேடியோவை போட்டானா ரேடியோ ஓடுது, ரேடியோ அலை என்னைக்காவது டிவிக்குள்ள போயிருக்கா, டிவியில என்னைக்காவது அந்த பாட்டு ஓடி இருக்கா, ரேடியோல ஓடுற பாட்டு எதுவுமே தெரியாம, அல்லது டிவியில வர்ற இது ரேடியோக்குள்ள பூந்து அதுல என்னைக்காவது ஓடி இருக்கா, எந்த அலையாவது மாறி இருக்கா, யாரு கண்டுபிடிச்ச, அந்த சாதாரண மனித பைய கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, அவனே சொல்றான், நான் டிவிக்கு அனுப்புனது டிவிக்கு மட்டும்தான் போவோம், நான் ரேடியோக்கு அனுப்புனால ரேடியோக்கு அனுப்புனாலதான் போவோம், எங்க உங்க ரேடியோ அலைய கொஞ்சம் காட்டுங்க பாப்போம், பாய் ரேடியா திருச்சியில இருந்து அனுப்புறீங்களே, மெட்ராஸ்ல இருந்து அனுப்புறீங்களே, அந்த ரேடியோ அனுப்புற அலை எங்க இருக்கு, கொஞ்சம் அந்த பாட்டையும் அந்த இதையும் கொஞ்சம் காட்டுங்க பாப்போம், அந்த அலையில அந்த அம்மா தெரியுதான்னு பாப்போம்னா எங்க தெரியும், தெரியுதா, இதுவரை யாராவது பாத்துருக்காங்களா. அப்போ இந்த அறிவு படைத்த, இதை கொடுத்திருக்கிற அந்த ரப்பு எப்படிப்பட்டவன், அப்ப சொல்றான் இதை நீங்கள் தெய்வமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், இது இதை பார்த்துட்டு மனுஷன் அரண்டு போய் நின்று அடடா இதுதான் பெரிய விஷயம் போலுக்கு, அப்ப சுச்சிய போட்ட உடனே ரைட்டு வர்றது மாதிரி சுச்சிக்கு தான் எல்லாமே இருக்கு போலுக்கு, அதுக்கு பின்னாடி இருப்பதை விளங்கவில்லை. அப்ப அல்லாஹ் சொன்னா அவன் உலகத்திலே உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருப்பது அவன் தான் கொடுத்தான், அப்ப உலகத்திலே கொடுக்கப்பட்டதை மட்டும் கொண்டு நீ நிறுத்திக் கொண்டால் குஃபிரில போயிருவே, உன் நிலைமை மாறிவிடும், குஃபிருக்கு ஈடாக நீனும் போய்கொண்டிருப்பாய். அப்போ அது வல்ல அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது, ரப் இருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் அந்த இடத்துல. அப்ப காஃபிர்கள் என்பவர்கள் அதோடு திரை போட்டு கொண்டவர்கள், அல்லாஹுவை பற்றி இந்த அறிவுகள் தெரிந்திருந்தும் கூட, அல்லாஹ் யாருன்னு தெரிந்திருந்தும் கூட திரை போட்டு கொண்டார்கள், அவர்களுக்கு உள்ள போறதுக்கு வழி இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, அதாவது இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், இன்னல்லதீன கஃபரு சவாவுன் அலைஹிம், அவங்களுக்கு சமமானதுதான். அந்தர்த்தகும், நீங்கள் அவர்களை எச்சரித்தாலும், அவுலம் துந்திருகும், நீங்கள் எச்சரிக்காமல் இருந்தாலும், லாயுமினூன், ஈமான் கொள்ளவே மாட்டான். சரி, அதான் அல்லாஹ்வுக்கு தெரியுமே, எச்சரித்தாலும் எச்சரிக்காட்டி ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு. எதுக்கு ரசூல் வரணும்? எதுக்கு வேத தூதுவர்களை அல்லாஹ் அனுப்பணும்? ஏன் அப்படி இருந்தும் கூட கஷ்டப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்கள் வீட்டு ஒவ்வொரு வீட்லயா போய் நின்னு கதவை தட்டணும்? அட, இதுதான் காஃபிர்னு லிஸ்ட் தெரிஞ்சு போச்சே ரசூலுல்லாஹிக்கு. இவன் தான் காஃபிர், இவன் ஏத்துக்க மாட்டான், இவனுடைய மரணம் எப்படி வரும், உகதிலே எப்படி சாவான், அந்த இதுல ஒவ்வொரு போரினுடைய நிலைமைகளிலே காஃபிர்லாம் எப்படி இருப்பான்னு எல்லாம் படம் பிடிச்சு காட்டினானே. திரும்ப போய் ஏன் ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல நைட்ல ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் போய் நிக்கிறாங்க, கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது, கடுமையான இடி சத்தம், அப்ப போய் கதவை தட்டுறாங்க, காஃபிரினுடைய வீட்டு கதவை உள்ள இருந்துகிட்டு சொன்னாரு, இந்த நேரத்துல வந்திருக்க கூடியவர் ரொம்ப தேவையோட வந்திருப்பாரு, இவர் யாராக இருந்தாலும் சத்தியமாக இவருடைய தேவையை நிறைவேற்றும் என்று அங்கிருந்து வந்து திறக்கிறாரு கதவை. திறந்து பார்த்தா வெளியே நிக்கிறது பார்ட்டி. என்னவாப்பா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லிம் தஸ்லம், நீ ஈமான் கொள், நீ ஈடற்றம் பெற்று விடுவாய். எந்த நிலைமை? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சினா கூட நடக்கிறதுக்கு நம்ம முடியாத ஆளு, எதுக்கு போய் நின்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா இவங்க எல்லாம் காஃபிர்னு? அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தான் தெளிவா சொல்லிட்டானே, சொன்னாலும் சொல்லாட்டி ஏத்துக்க மாட்டான்னு. அப்படின்னு கேட்டா இதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா இதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி நாம் செய்ய வைத்தோம்? அந்த ரசூல்மார்களை வைத்து ஏன் நாம் அப்படி வேலைகளை வாங்கினோம்? அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஏன் அப்படி வீடுகளிலே கொண்டு போய் நிப்பாட்டினோம்? அதற்கு என்ன உள்காரணம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்திலே தெளிவாக சுட்டி காட்டுகிறான். ஆகவே அருமை சகோதரர்களே, இதெல்லாம் ஆரம்ப அடிப்படை தெளிவு பெற வேண்டிய ஒரு விஷயம். யார் வந்து தூக்கத்திலே எழுப்பி விட்டு கேட்டாலும் இதெல்லாம் பேஸ்ட், ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து ஒரு நாலு கருத்து தெரிஞ்சிருக்கலாம், எல்லாமே ஒட்டுமொத்தமா இதுல ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு ரெண்டு தெரிஞ்சிருக்கலாம், ரெண்டு தெரியாது, அல்லது நூத்துக்கு நூறு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவற்றை இதயத்திலே கொண்டிருக்க வேண்டும். எப்போது இந்த கேள்விகள் எங்கு கேட்கப்பட்டாலும் சரி, உடனே அந்த ஆளுகளுக்கு சரியான பதிலை சொல்லி அந்த ஆளுகளுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மாற்று மத கலாச்சாரத்திற்காரர்கள் நம்மோடு வாழுகிற அந்த மாற்று மத சகோதரன் சகோதரர்களை ஒரு நாள் அறிமுகப்படுத்தி பாருங்கள், அல்லாஹ் எத்தனை பெரிய கிருபையாளன் என்று உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி பாருங்கள், உங்களோடு இருக்கிற மனைவிகளுக்கு அறிமுகப்படுத்தி பாருங்கள், உங்களை பெற்று வளர்த்தெடுத்த தாய் தந்தையர்களுக்கு அறிமுகப்படுத்தி பாருங்கள், இந்த சமுதாயம் உருப்படும் என்பதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஈடுகட்ட முடியாத, ஈடுட்டு காட்ட முடியாத, நிச்சயமாக அந்த காஃபிர்கள் நபியை நீங்கள் அவர்களுக்கு இந்த விஷயத்தை எத்தி வைத்தாலும் சரி, அல்லது எத்தி வைக்காவிட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இப்ப காஃபிர் அப்படின்னா யாரு, அதற்குரிய விளக்கங்கள் என்ன, அதனுடைய டெபினேஷன் என்ன, காஃபிர்னு யார் யாருக்கெல்லாம் சொல்லலாம், எப்படி சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையினுடைய அகராதி அர்த்தம் என்ன, அதை இஸ்லாம் கொண்டிருக்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கறதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அப்ப ரெண்டாவது அந்த இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நபியே அவர்களை எச்சரித்தாலும் சரி, அல்லது எச்சரிக்கா விட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இப்ப இந்தார் என்ற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள், அது என்ன அடக்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு சொன்ன ரெண்டு வார்த்தைக்கு திருக்குறான்ல அல்லாஹு தஆலா மாத்தி மாத்தி புழங்குவான். இப்ப நம்ம ஸ்கூல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது குட்டு போடுவாங்க, குட்டு நதீர், அல்லாஹ் திருக்குறான்ல அது சொல்லும் போது சொல்றான், இந்தார் நபியே நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் அப்படின்னு சொல்லு. அதையே நபிக்கு பேராக ஆக்கணும், திரும்ப நதீர், நதீர் என்று சொன்னால் எச்சரிப்பவர் என்று அர்த்தம். இப்ப நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேரையும் வச்சு கூப்பிடுறான், ஒன்னாவது பஷீர், ரெண்டாவது நதீர். பஷீர் என்று சொன்னால் நல்ல சுப செய்தியை சொல்லுபவர், நதீர் என்று சொன்னால் எச்சரிக்கையை செய்பவர். இப்போ அதே வார்த்தையே சில இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்க வந்து அடேங்கப்பா நீங்க நூத்துக்கு நூறு வாங்கிட்டீல்ல அப்படின்ட்டு, ஜீரோ வாங்கின பிள்ளைய பார்த்து பாப்பா நீங்க நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கிய அப்படின்னு சொன்னா, நூத்துக்கு நூறு அந்த புள்ள வாங்கியிருக்கு இல்ல சீரோ வாங்கியிருக்கு. அப்ப அதே மாதிரி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுவான், பஷீர் என்று சொன்னாலே வாழ்த்து செய்தி சுப செய்தி சொல்லக்கூடியவர். அதை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சேர்ப்பான், பஷீருஹும் பி அஸாபின் அலீம், பின்னாடி ஒரு பெரிய வேதனை இருக்குன்னு நபியே அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி என்பது நல்லதை சொல்லுவது, வேதனை என்பது கொடூரத்தை காட்டுவது. அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது. ஆனா அல்லாஹு தஆலா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்றான். இது அதாவது குர்ஆன் பேசுகிற இலக்கிய நயம், குர்ஆன் பேசுகிற இலக்கிய நடை. ஒரு மனிதரை வந்து கொஞ்சம் டியூஸ் பண்றதுக்காக வேண்டி நீங்க யாருங்க அப்படின்னா, அதுல நீங்க எந்த அர்த்தத்தை சொன்னீங்கன்னு அவருக்கு விளங்காது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களை பத்தி அப்படின்னா அவனுக்கு உடனே ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஹோட்டலுக்கு போனது தெரியுமா, இங்க தண்ணி அடிச்சது இவனுக்கு தெரியுமா, அந்த சேட்டை பண்ணது தெரியுமா, ஏன் அந்த பள்ளியாசலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தமே அது தெரியுமான்னு யாருக்குமே வராது. அது தெரியுமோ, அதை பார்த்து தானே இவன் இல்ல எவனாவது சொல்லிட்டாங்களோ அப்படித்தான் எல்லாருக்கும் ஓடும். இப்ப அதே மாதிரிதான், அதே மாதிரி அதத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், பஷீருஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நரகத்தினுடைய வேதனையை கொண்டு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். அப்போ இந்த இடத்துல நதீர் என்ற வார்த்தைக்கு இஸ்லாம் சொல்லுகிற குர்ஆன் சொல்லுகிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வரப்போகிற ஒரு விஷயத்தை அதனுடைய கொடுமைகளை அஞ்சி, அதனுடைய கொடூரத்தை அஞ்சி, அப்பா நீ இப்படிலாம் நடக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்றோம், சின்ன வயசுலயே சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சுட்டான், ரே தம்பி சிகரெட் குடிக்காத, உன் உடம்புக்கு நல்லது இல்ல, நாளைக்கு கேன்சர் வந்துடும், லங்ஸ்ல வரும், குடல்ல வரும், வயிற்றுல வரும், பெரிய பிரச்சனையாகவும், சிகரெட் குடிக்காதப்பா. எப்படி சொல்லுவோம்? முதல் தடவை சொல்லும் போது கூப்பிட்டு அன்பா ஆராதனையா அப்படி பா அப்படின்னா செய்யாத, உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே மாதிரி சொல்லக்கூடியவருக்குத்தான் நதீர் என்று பெயர். அப்ப இதைத்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள், நாளை நரகம் என்று ஒன்று உண்டு, சொர்க்கம் என்று ஒன்று உண்டு, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய பிரதிபலனை நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும் என்று எச்சரிக்கிறார்களே, அதற்கு பேர் தான் நதீர். அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த நதீர் என்ற வார்த்தையை, எச்சரிக்கை செய்வோர் என்ற வார்த்தையை நபியை தவிர வேறு யாருக்கும் புலங்குவதற்கு உரிமை கிடையாது. நதீர் எச்சரிக்கை செய்யறவர்னா அத்தாவை பார்த்தோ, நம்ம அம்மாவை பார்த்தோ, அல்லது ஊர்ல உள்ள ஆலிம் சாவை பார்த்தா யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ட்ரேடு நேம் யாருக்கு, ட்ரேடு மார்க் யாருக்கு அப்படின்னு சொன்னா நபிக்கு மட்டுமே சொந்தமானது, அதுல யாரும் சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. இப்ப இது முடிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு விஷயமும் நமக்கு விளங்குகிறது. அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான், நபியே நீங்கள் அந்த காஃபிர்களை எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஒரு இதை கொடுத்துட்டான் அல்லாஹ், ஒரு ஒரு அதாவது ஒரு நோட்ஸ் கொடுக்கப்படுகிறது நபிக்கு, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஈமான் கொள்ள மாட்டான். சரி, நான் அல்லாஹ்வே இப்படி சொன்ன பின்னால் நபி ஏன் போய் கஷ்டப்படணும்? நம்ம அன்னைக்கு சொல்லி அந்த கேள்வியோடு தான் இந்த கூட்டம் அன்றைய தினத்திலே முடிவடைந்தது. அப்படி இருக்கிற போது நபிக்கு என்ன கவலை வந்துருச்சு? அல்லாஹ்வே சொல்லிட்டானா ஈமான் கொள்ள மாட்டான், நபியே போய் கஷ்டப்படணும், ஏன் கவலைப்படணும், ஏன் அழணும், அந்த மலையிலையும் அந்த இடையிலையும் ஏன் அடுத்த அந்த எதிரியினுடைய வீட்டிலே போய் நின்று அவனுடைய இல்லத்தை தட்டி இந்த இஸ்லாத்தின் பக்கம் அவனை அழைக்க வேண்டும் என்ற கேள்வியை முன் வச்சு நிறுத்தணும். இப்ப அதுக்கு அதனுடைய ரிலேட்டடா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல விளங்குது. நீங்கள் அதை கொண்டு ஏவினாலும் ஏவாவிட்டாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இதுல இருந்து ஒரு கருத்தை தஃப்சீர்ல எழுதும் போது எடுத்து எழுதுறாங்க. யாரெல்லாம் இந்த துறையிலே இருக்கிறார்களோ, என்ன துறை இது, இந்த நல்லதை சொல்லுவது, கெட்டதை விட்டு தவிர்ப்பது, அல்லது இதே மாதிரி உள்ள அந்த துறைகளிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க வந்து மக்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு தப்லீக் ஜமாத்துக்காரங்க என்ன பண்றாங்க, ஊர் ஊரா போறாங்க. இன்னைக்கு அது பிடிக்காத சில பேர் சொல்லலாம், சட்டியை தூக்கிட்டு அப்படி ரோடு ரோடா அலைறாங்க. ஆனா அவங்க போய் என்ன செய்யறாங்க, வாப்பா தொழுவாங்க, வாப்பா தொழுவாங்க. வந்தாலும் சரி வராட்டியும் சரி, என்னைக்காவது கோச்சுக்கிட்டு தப்லீக்காரங்க அந்த ஊருக்குள்ள போகாம இருந்தாங்களா, இல்ல அவங்க வாட்டுக்கும் போட்டி சட்டியை தூக்கிட்டு போய் அங்க உட்காந்து ஒவ்வொரு ஊர்லயும் எண்பலாம். வெளியூர்ல இருந்து ஜமாத்து வருதோ அங்க போய் ஒவ்வொரு வீட்லயா நின்று வாங்க வாப்பா வாங்க வாப்பா வாங்க, அவர் வர்றாரா இல்லையா, அது என்ன நடக்குதோ அது அதனுடைய கண்டினியூவேஷன் வேற. அப்ப இந்த இடத்துல என்ன, அழைப்பு என்பது அழைப்பாளரின் மீது கடமையாகிவிட்டது. அழைப்பு என்பது அழைப்பாளர், அவன் கேட்டாலும் சரி எதிர்பார்த்து கேட்காவிட்டாலும் சரி நன்மைக்கு இவர் உரித்தானவராகி விடுவார். இப்ப அழைப்பு என்பது யார் மீது கடமை? இரண்டாவது கேள்வி வருது. இப்ப இந்தார் நபி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்தார் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் நபியை நீங்கள் கூப்பிடுங்க நல்லா சொல்லிட்டான். இப்ப இதுல யார் மீது கடமை, தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
இஸ்லாமிய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகாபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது தெரியாது. ஆனா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் இந்த சமூகத்தின் மீது அடுத்து கடமையாக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, உங்களுக்கு என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு ஆயத்து கிடைத்திருந்தாலும் கூட அதை நீங்கள் எத்தி வைப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா மறுமையினுடைய தினத்திலே நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். நம்ம போய் சொன்னா அந்த ஆளுக கேட்பாங்களா, நம்ம போய் சொன்னா அந்த ஆளுகளுக்கு புரியுமா அல்லது ஏத்துக்குவானா அப்படிலாம் உனக்கு கவலை வேண்டிய தேவையில்லை. நீ சொல்லுவதும் அதை எத்தி வைப்பதும் ரப்பினுடைய கடமை, ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பெயர் சொல்லுகிறோம், எத்தனை பேருங்க சொல்லிருப்போம், எத்தனை ஆயத்து தெரியும் நமக்கு, எத்தனை தினத்துல இங்க உட்காந்து பயான் கேட்கிறோம், எத்தனை ஹதீஸ் தெரியும். இன்னைக்கு உதாரணமா நம்ம ஊர்ல இருக்க அப்பா அம்மா ஊர்ல இருக்க அப்பாக்கள் வயசானவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா பராத் இரவு, லைலத்துல் கதிர் இரவு, அந்த இரவு, இந்த இரவு, இதெல்லாம் அப்படி கரைச்சு குடிச்சு மனப்பாடும். எங்க துபையில இருக்கக்கூடியவங்களே ஒரு இடத்துல ஒரு பராத்துக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க, அதெடுத்து வாங்கினேன், பராத்துல வந்து பேசிட்டு வாங்கினேன், சரின்னு சொல்லிட்டு போனேன். போய் பராத் இரவு விட்டு போட்டு மீதி எல்லாத்தையும் பேசினேன். பராத் இரவு விட்டு போட்டு மீதி அதுக்கு வெளிப்புறத்துல இதுவரையும் யாரு எதெல்லாம் தொடலையோ அல்லது இதுவரையும் எந்த ஆலிம் சாக்க எதை பத்தி தூண்டி விடலையோ அதை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன். வந்த உடனே மறுநாள் காலையில் ஒருத்தர் போன் அடிச்சு கேக்குறாரு, அதற்கு உங்களை கூப்பிட்டு பராத் நிகழ்ச்சிக்கு தானே, அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பேசிருக்கிய பாப்பா, இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அதான் கேட்டுக்கிட்டே இருக்க மேஜர்த்து பராத்து தான் அந்த இது அப்படி வந்துச்சுன்னு சொல்லணும், இந்த இது இப்படி வந்துச்சு, இந்த இடம் தான் முன்னாடியே மண்டையில இருக்கே. நான் கேட்டேன், இவ்வளவு இந்த இந்த டஜன் கணக்குல உள்ள இருக்க நீ என்ன செஞ்ச, அந்த அறிவு யாருக்கு பிரயோஜனப்பட்டுச்சு, யார்த்தையாவது சொன்னியா? இதே மாதிரி பல அதாவது அங்க ஸ்டோரேஜ்கள் எல்லாம் சேவை சாய் கிடக்கு, உள்ள கிடக்கு, அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அது தவிர வேறு என்ன பிரயோஜனங்கள், வேறு என்ன கருத்துக்கள், புது மாதிரியான கருத்துக்கள் அந்த பராத்து இன்றைய தினத்திலே என்ன நாடுகிறது அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல கடமை. அதை விட்டு போட்டு அன்னைக்கு பேசினா அதே மாதிரி லைலத்துல் கதர்னா அப்படியே அட்ட அழுத்தமா அப்படியே பேசிட்டு போனோம் அப்படிங்கறது கிடையாது, பராத்துனா அப்படியே பேசிட்டு போகணுங்கிறது கிடையாது, பத்ருனா அப்படியே பேசிட்டு போகணுங்கிறது கிடையாது. வரலாறுகளை சொல்லலாம், ஆனால் அதனுடைய விளைவுகள், அதனுடைய வெளிப்பாடுகள் எதை சொல்லித் தருகிறது என்பதை அந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவதும் இன்றைய உலமாக்களுடைய ஆலிம்களுடைய கடமை. அதை செய்ய தவறியதனால்தான் இன்றைய சமுதாயம் இப்படி நம் இடத்திலே போனை செய்து கேட்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஆயத்தோ ஒரு ஹதீஸோ ஒரு அறிவு எது கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை இந்த சமூகத்திற்கு, அதை தெரியாதவர்களுக்கு, யாரெல்லாம் உங்களை அண்டி வாழுகிறார்களோ உங்களுடைய குடும்பத்தை, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை, அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு எத்தி வைப்பது உங்கள் மீது கடமையாகிவிட்டது. அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆனா கேட்க மாட்டேங்கிறார, உங்களுக்கு அந்த கவலை வேண்டிய தேவையில்லை. ஆபீஸ்ல இருந்து எந்திரிச்சு தொழுவ போறீங்க, பத்து பாய் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க எல்லாம் பாய் மாதிரி இருக்காங்க, போட்ட இடத்துல கிடக்கும். பாயினுடைய தன்மை என்ன, சுவத்துக்கு அடிக்கடி நம்ம விளக்கம் சொல்ற மாதிரி பாய்க்கும் அப்படி போட்ட இடத்துல பாய் மாதிரி கிடக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பாய்மார்கள் எல்லாம் பாய்மார்கள் ஆகி போச்சு. அப்ப கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை, வர்றாங்களோ இல்லையோ நமக்கு தேவை கிடையாது, வாங்கலாம் தொழுவ போவோம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்மை கிடைச்சிருச்சு, நன்மை கிடைச்சிருச்சு. எப்படி எந்த நீயத்தில் கூப்பிட்டிருந்தா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இந்த சமூகத்தை அழைத்தார்கள், அதே போன்று நானும் அழைக்கிறேன். அவர் அதற்கு ஏற்பு செய்தாலும் சரி அதை ஏற்காவிட்டாலும் சரி எனக்கு தெரியாது, ரப்பு வழி நடத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு போனா அதுக்கு அல்லாஹு தஆலா நன்மையை கொடுத்து விடுகிறான். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆயத்துல நம்ம கேட்கும் போது நம்ம போன வாரத்துல வச்ச அந்த வினா, அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார்கள் என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட அல்லாஹு தஆலா ஏன் நபியின் மீது இந்த ரிசாலத்தை, இந்த பலாகை கட்டாயமாக்கி நீங்க போய் சொல்லுங்கன்னு ஏன் சொன்னான் அப்படிங்கிறது கேள்வி. அதான் முன்னாடி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய இந்த வசனத்துல சொல்லிட்டான், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அந்த ஆளுக கேட்காதுன்னு சொன்ன பின்னாடியும் கூட நபியை ஏவ வேண்டிய கடமை ஏன் அப்படிங்கிற கேள்வியில கொண்டு வந்து நிறுத்தணும். இப்ப அதுக்கு விடையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய அடுத்த ஆயத்து அது சார்புடையதாக இருக்கிறது, அதை தொடர்ந்தே வருகிறது. என்ன அந்த ஆயத்து அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றான், ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم غشاوة ولهم عذاب اليم. الله تعالى அவர்களுடைய இதயங்களிலே முத்திரை பதித்து விட்டான். وعلى سمعهم அவர்களுடைய செவிப்புலன்களின் மீதும், وعلى ابصارهم غشاوة அவர்களுடைய பார்வைகளிலே திரை இருக்கிறது, ولهم عذاب اليم அவர்களுக்கு கர்ண கொடூர வேதனை இருக்கிறது என்பதாக இந்த இடத்திலே திருக்குர்ஆனினுடைய வசனம் தன்னுடைய எச்சரிக்கை கடையை தொடுக்கிறது. இப்ப இந்த ஆயத்தையும் மேலுள்ள ஆயத்தையும் இணைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ரிசல்ட் தானா நமக்கு கிடைச்சிரும். என்ன இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவருடைய இதயங்களிலே நாம் முத்திரையிட்டு விட்டோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து, இந்த உலகத்தை படைத்து, வானம் பூமிகள், அதிலே வாழுகிற ஜீவராசிகள், புல் பூண்டுகள், அதிலே இருக்கிற கால்நடைகள் எல்லாவற்றையும் படைத்து மனிதர்களை அனுப்பி வைத்தார். எதற்கு? ரப்பு யாருன்னு தெரியறது. அப்போ அதுக்கு நம்ம போன வாரம் சொல்லும் போது சொன்னா, இஸ்லாம் எப்ப வந்துச்சு, குஃபர் எப்ப வந்துச்சு, குஃபருக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா இஸ்லாத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும் சொல்லி விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ அப்படி வந்த மனிதர்கள் அல்லாஹு தஆலா ரெண்டு வழிய கொடுக்கறான். திருக்குறான்ல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வ அதைனாஹும் நஜ்தைன், நாம் உங்களுக்கு ரெண்டு வழிகளை கொடுத்தோம். அதைனாஹும் நஜ்தைன், ரெண்டு வழியின் பக்கம் நேர்வழி காட்டினோம். அப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி அது வேற விஷயம். மனிதருக்கு இயற்கையிலே ரெண்டு பாதையிலே நாட்டங்கள் இருக்கின்றன, ஒன்றாவது தவறான பாதை, இரண்டாவது நல்ல பாதை. இப்ப மனிதர்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் அல்லாவுக்கு ரொம்ப உயர்வு அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது. அல்லாவுக்கு தேவை கிடையாது, இந்த முழு உலகமே எல்லாருமே சேர்ந்து அல்லாவே கிடையாதியா அப்படின்ட்டு போனாலும் கூட அல்லாஹினுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு எம்மி அளவு, ஒரு அதாவது ஒரு ஒரு நுனி அளவு, ஒரு அணு அளவு, அணுவின் அணு அளவு கூட குறைந்து விட போவதில்லை. அல்லாஹ் அவ்வளவு உயர்ந்தவர். இந்த முழு சமுதாயமும் ஈமான் கொண்டு அல்லாஹ் ஒருவன், அல்லாஹினுடைய ரசூல் ஒருவர் என்று சொல்லுவதனால் அல்லாஹினுடைய ராஜ்யம் இன்னும் உயர்ந்து பெரிய வல்லரசாயிர போறதில்லை. அப்ப நாம் ஈமான் கொள்ளுவதும் நாம் ஈமான் கொள்ளாமல் இருப்பதும் அல்லாஹுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது முதல் கான்செப்ட். இதை நல்லா விளங்கிக்கிட்டோம்னா அடுத்த போற வழி தெளிவாக தெரியும். இப்போ இந்த இடத்துல, இந்த இடத்துலதான் நம்ம புரியணும், அல்லாஹு தஆலா சொன்னதாக ஹதீசு குதுசியிலே ஒரு இடத்துல வருகிறது தெளிவா. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இந்த ஆயத்துல ஏன் இப்படி நம்ம வச்சோம் அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுக்கறான். அதுல அல்லாஹ் சொல்றான், ஒரு அடியானனுடைய எண்ணத்திலே நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அவனுக்கு ஆகிவிட்டேன். ஒரு அடியானுடைய எண்ணத்தில் நான் என்ன என்ன அந்த அடியான் எப்படி பார்க்கிறானோ அவனுடைய இதய திரையிலே நான் அப்படியே ஆகிவிட்டேன். ஒருவர் நினைக்கிறார், ரப்பின் மீதுதான் நான் முழு தவக்கல் வைக்கிறேன், நான் எதுவுமே சம்பாதிக்கலையா, நான் அப்படியே உட்கார்ந்து இருப்பேன், ஆனா எனக்கு சோறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவக்கலுடைய உச்சகட்டத்திற்கு போயிட்டாரு. எப்படி ஹதீஸ்ல சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்வக்கலூனா அலல்லாஹி ஹக்க தவக்குலி லருஸிக்தும் கமா துருஸக்கு தயிர் தகுது ஹிமாஸ் வ தரூஹு பிதானா. நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் மீது இப்படி நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தொடர்படியான உணவுகளை அனுப்புவதை கொண்டு உங்களை நிறைவு செய்திருப்பான். அந்த இது எப்படி இருக்கணும், லவ் அன்னக்கும் தத்வக்கலூனா அலல்லாஹி ஹக்க தவக்குலி லருஸிக்தும், நீங்கள் உணவளிக்கப்பட்டிருப்பீர்கள், எப்படி ஈமான் கொண்டிருக்கணும், கமா துருசக்கு தயிர், அந்த பறவைகளை பாருங்கள், காலையில வெறுமைத்தோடு போது திரும்பி வரும்போது சாப்பிட்டு வருது. எந்த கல்லூரியில, எந்த ஆபீஸ்ல, எந்த கம்பெனியில அதுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, அது வர்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா போகும்போது அல்லாஹ் தந்துருவான்னு போது திரும்பி வரும்போது எந்த பிரையாவது வருத்தப்பட்டு கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு அடடா நமக்கு இன்னைக்கு சோறே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுச்சா, ஒண்ணும் கிடையாது. அப்ப அல்லாஹு கொடுத்தான் இந்த தவக்கல் வேற. அப்புறம் இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, தவக்கல்ல கொஞ்சம் கீழே வந்து நான் வேலை பார்த்தாதான் என்னுடைய குடும்பமோடு நினைச்சு சம்பாரிச்சு செய்யறாரு, இன்னைக்கு உள்ள காமனான ஸ்டேட்டஸ். அப்ப அவருக்கு அவருடைய நிலைமையை போன்று, அவருடைய எண்ணத்தை போன்று நான் அவருக்கு ஆகி அவருக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்து அவரை அந்த நிலையில வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் நினைக்கிறான், காசே இல்லாட்டி எதுவுமே கிடையாதுயா, இன்னைக்கு சில கூட்டம் இருக்குல்ல, என்ன கஜரத்து, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த காலத்துல அப்ளிகபிள் ஆகுமானதான் தெரியல, இந்த காலத்துல அப்ளிகபிள் ஆகுமானதான் புரியல, அவ்வளவுலாம் இந்த காலத்துல இருக்க முடியுமா அஜரத்து, ஆயிரம் தான் இருந்தாலும் இன்னைக்கு காசு இல்லைன்னா உலகத்துல ஒண்ணும் கிடையாது அஜரத்து, காசு இருந்தாலும் ஊர்ல நாலு பேர் மதிக்கிறான், துபாயில நாலு பேர் மதிக்கிறான், அப்ப காசு இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேஸ் இருக்குல்ல, அல்லாஹு தஆலா அவன் லெவலுக்கு இறங்கி போய் என்ன செஞ்சிடறான், உனக்கு இந்த லெவல்ல தான் வைக்கணும்னு நினைக்கிறியா, சரி நீ ஊருக்கு போ, மரியாதை அவனுடைய நினைவு கூறுகிற போன்று நினைவு கூறுவது, நினைவு கூறுகின்ற நேரத்தில் நான் அவனோடு இருக்கிறேன், அனமாஹு நான் அவனோடு இருக்கிறேன், ஹீன எதுக்குர்னி அவன் எப்போது என்னை நினைவு கூறுகிறானோ அப்போது நான் கூட இருக்கேன். அவன் தன்னுடைய இதயத்திலே என்னை நினைவு கூர்ந்தால் ஒரு மூளையில பள்ளியாசில வந்து உட்கார்ந்துட்டு ரப்பே கோடான கோடி நன்மைகளை எனக்கு கொட்டி தந்திருக்கிறாயே, என்னை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறாயே, நான் நினைத்தேனா இத்தனை லட்சங்கள் என்னுடைய கரங்களிலே புரளும் என்று ஒரு நாளும் நான் நினைத்ததில்லையே. என்னுடைய சொந்த நாட்டிலே நான் நின்றிருந்தால் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் வாங்கி இந்த காசை பார்க்கறதுக்கு என் வாழ்க்கையை கொடுத்திருக்க வேண்டுமே. அவ்வளவையும் இங்கு கொண்டு வந்து வச்சு தந்தியே, உன்னுடைய புகழ் என்ன, நீ யார், என்னை எப்படி பாசமாக ஊட்டி வளர்த்திருக்கிறாய் ரப்பேன்னு ஒருத்தன் நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அங்கே நன்மை எழுதப்படுகிறது. அல்லாஹ் சொன்னதாக சத்திய தூதர் சொன்ன வார்த்தை சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய இதயத்திலே என்னை நினைத்தால் தக்கர்த்துஹு ஃபீ நஃப்ஸி, அவனை நான் தனியாக என்னிடத்திலே என்னுடைய இதயத்திலே நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் நினைக்கிறாங்க, யார் நினைக்கிறா, அல்லாஹ் நினைக்கிறான். சாதாரணமா இன்னைக்கு உலகத்துல அந்த பைய பார்த்த உடனே ஒருத்தன் தீத்த பைய யாரும் தெரியாது, நேத்து அரசியல்வாதி இன்னைக்கு நாளைக்கு செத்து போனா சுடுகாடு தூக்கி கொண்டு போய் போட்டுருவான். அவர் பார்த்து சிரிச்சிட்டாருங்க. அப்படியே ரோட்ல நடந்து போனேன், ஒருத்தர் ஒரு பெரிய அப்துல் கலாம் என்னை பார்த்து சிரிச்சு கை கொடுத்துட்டு போனாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். ஏங்க அதுக்கு என்ன பெரிய, அப்துல் கலாமே என்ன தெரிஞ்சு வச்சிருக்காருங்க, அப்துல் கலாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க எனக்கு அவரை கலைஞரை நல்லா தெரியும். அப்படிங்களா, ரொம்ப பழக்கமா, ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்களேன், அவருக்கு தாங்க என்ன தெரியாது அப்படின்னு சொல்ற கூட்டமும் நிறைய இருக்கு. அப்போ அல்லாஹு தாலா இதயத்திலே நினைவு கூர்ந்தால் அல்லாஹு தாலா தன்னுடைய இதயத்திலே நினைவு கூறுகிறான். அவனை ஒரு கூட்டத்திலே நினைவு கூர்ந்தால், இப்ப இப்படி உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹினுடைய பெருமைகள் என்ன, ஜலாலியத்துகள் என்ன, அவனுடைய உயர்தன்மைகள் என்ன என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான் அவனை நான் நினைவு கூறுகிறேன், இதை விட உயர்ந்த சபை. அடியானே நீ ஒரு நாலு பேரை கூட்டு வச்சுக்கிட்டு அல்லாஹை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியே, அதை விட உயர்ந்த சபையில் என்ன கேட்கிறவன் ஒழுங்கா கேட்பான். இந்த ஆளுக கேட்கிற இன்னைக்கு இந்த உட்கார்ந்து கேட்கிற இடத்துல அப்படி நிறுத்திட்டு பா எந்திரிங்க பா இப்ப என்ன ஹதீஸ் சொன்னா விளங்கி இருக்குமானா தெரியாது, வெளிப்படுத்தா இப்ப யாரங்க இவருக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் பயம் காட்டுவார் இந்த ஆளு. அப்போ எழுப்பி விட்டு கேட்டா சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேர் இங்க ரூம்ல இருக்கலாம், சில பேர் வேற ஏதாவது நாடகம், சில பேர் ஊருக்கே போயிட்டு வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்போ அல்லாஹு தாலா இதை விட நல்ல சபையிலே அவர்களை நம்மை பத்தி நினைவு கூறுகிறான். அதாவது மலக்குமார்கள் இருக்கிற, அதே போன்று நபிமார்கள் இருக்கிற அந்த சபையிலே அல்லாஹு தாலா நம்முடைய பெயரை நினைவு கூர்ந்து நம்மை நினைவுபடுத்துகிறார். அப்புறம் அடுத்து சொல்லிட்டு சொன்னா இலைய சிபரன், என் பக்கம் அவர் ஒரு ஜான் நெருங்கினான் என்று சொன்னார். உண்மையில இந்த விஷயங்களை கேட்டு பயந்து ஒரு ஜான் என் பக்கம் வந்தால் தக்கரத்து இலைஹி திராஆ, அவன் பக்கம் நான் ஒரு முளம் வருகிறேன். பொய் நித்தரவ இலைய திராஆ, அவன் என் பக்கம் ஒரு முளம் வந்தால் இத்தரத்து இலைஹி பாஆ, அதை விட ரெண்டு மடங்கு கூட அவன் பக்கம் நான் வருகிறேன். அத்தானி எம்ஷி, அவன் என் பக்கம் நடந்து வந்தால் அத்தை துஹு ஹருவலா, அவன் பக்கம் நான் ஓடி வருகிறேன்னு இந்த ஹதீசு முஸ்லிமுடைய ரிவாயத்துல பதிவாயிருக்கு. அப்படி கேட்டு போற தபீக் ஜமாத்துல கூட புத்தகத்துல இருந்து பல தடவை கேட்டிருக்காங்கன்னா முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீசு பதிவாகி இருக்கிறது. நீ தனியாக ரப்பை நினைத்தால் ரப்பு உன்னை நினைக்கிறார், நீ கூட்டத்திலே ரப்பை நினைத்தால் ரப்பு உன்னை கூட்டத்திலே நினைக்கிறார். நீ அவன் பக்கம் கொஞ்சம் நெருங்கணும்னு நினைச்சேன்னா அவன் உன் பக்கம் அதை விட கூடுதலாக நீ நடந்து வந்தால் அவன் ஓடி பெறுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன இன்னைக்குள்ள இந்த ஆளுக நினைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாய் தூண் நாய்க்கு நாய்கள் எலும்புக்கு காத்திருப்பது போன்று காத்திருக்கிறோமே, அவன் பார்க்கணும்னு ரப்பு நினைக்கலாம். சகல இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் ஆட்டி அதிகாரத்தை தன்னுடைய கரத்திலே ஆட்டி படைக்கிற ரப்பே நம்ம நினைச்சிட்டான்னா அப்புறம் என்ன இருக்கு துணியால.